கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1958 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இந்தியான ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்னம் ஜெபக்கூடாரத்தில் காட் கால் மேன், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். செவரோரமாக உங்களை நிற்க வைத்துக் கொண்டிருப்பதற்காக நான் வருந்துகிறேன். இன்னொரு முன்னேற்பாட்டின்படி ஒரு 1.5 மணி நேரத்திற்கு முன்பு நான் இந்த வழியாய் கடந்து போக வேண்டியிருந்தது. அப்போது ஜனங்கள் வாசலில் இருந்து திரும்பி போய்கொண்டிருந்ததை கண்டேன். நான் அங்கே வெளியே வில்லியை சந்தித்தேன். அவன் சொன்னான், இன்று பிற்பகலில் இருந்து இந்த இடமானது ஆராதனைக்கு ஆயத்தமாக இருந்தது. எனவே இந்த சிறிய கூட்டத்தை நாங்கள் இங்கே வைத்தோம். உள்ளூர் பத்திரிகைகளில் கூட நாங்கள் விளம்பரம் செய்யவில்லை. ஆகையினால் நமக்கு ஒரு சிறிய நேர ஐக்கியம் உண்டாயிருந்தது. இப்பொழுது எப்பொழுதும் போல சந்தடியாகவே இருக்கிறது. இந்த பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருபவர்களுக்கு அது தெரியும். இந்த இடத்தில் ஜனங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொருடத்திற்கு போய்கொண்டும் நெருக்கிக் கொண்டும் இருப்பார்கள். ஆகையினால் இது எனக்கு ஒரு விதமாக பழகி போய்விட்டது. என்னை அவ்வளவு அதிகமாக தொந்தரவுபடுத்தாத நிலை வருமட்டாய் நான் ஒரு இடத்திற்கு போக மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சிறிது நேரத்தை, ஏன் அதிகமான நேரத்தை கர்த்தரோடு செலவழிக்க வேண்டும். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் பரிசுத்த ஆவியின் புத்துணர்ச்சியோடு உங்களால் கூட்டத்திற்குள் வர முடியாது. இன்று போன்று நீங்கள் உள்ளே வரும்போது அது ஒரு மகத்தான வசீகரிக்குமா போல் இருந்தது. சில சமயங்களில் எனக்கு உள்ளே வருவதே ஒரு விதமாக கடினமாயிருக்கும். சிறிது கிள்ளி விடுவது, தள்ளுவது போன்றதை தவிர்க்க முடியாதது போன்று இருக்கும். பாருங்கள், அது என்னை சற்று லேசாய் நிலைவேறாக்கும். நான் அதை செய்யும் போது என்னால் பரிசுத்த ஆவியானவரை அங்கு எங்குமே காண முடியாது. எனவே திட்டுகளிலும் சுற்றிலுமாய் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் வருந்துகிறேன். அவர்கள் மேலே வருகிறார்கள், உள்ளே பார்க்கிறார்கள், அவர்களுடைய வாகனங்களில் ஏறிக்கொண்டு திரும்பி போய்விடுகிறார்கள். ஒரு சில கூட்டங்கள் நடத்துவதற்காக நான் அந்த உயர்நிலை பள்ளியை எடுக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் அது பெறுவதென்பது எனக்கு சற்று கடினமான காரியம். ஆனால் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அருமையான ஒத்துழைப்புக்காகவும் நீங்கள் செய்த எல்லாவற்றுக்காகவும் நான் உங்களை நிச்சயமாக பாராட்டுகிறேன் என்பதை நான் கூற விரும்புகிறேன். இன்று காலையில் ஞாயிறு பள்ளியில் கடந்த இரவு எனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நான் ஜனங்களுக்கு நன்றி தெரிவித்தேன். அது ஒரு கேட்டுக் கொள்ளப்படாத காணிக்கையாயிருக்கிறது. வெளிப்படையாக கூறினால் இங்கே இருக்கின்ற போதகர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நெவில் இன்னும் மற்றவரிடத்தில் அதை அவர்கள் செய்யாதிருப்பதை நான் விரும்புகிறேன் என்று கூறியுள்ளேன். ஆனாலும் அவர்கள் செய்தார்கள். ஆகவே அதை பற்றி அறிவிக்க நான் விரும்பினேன். இப்பொழுது இது ஒரு சிறிய இடம். இதில் 300 பேர்களுக்கு மேல் உட்கார முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் காணிக்கையே $324. அது என்ன காட்டுகிறது என்றால் சராசரி ஒருவருக்கு $1 கணக்காகிறது. என்னுடைய ஜீவியத்திலேயே இருக்கும் ஜனங்கள் மத்தியில் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மேலான காணிக்கையாகும். வழக்கமாக அது சராசரி ஒரு நபருக்கு 24 சென்ட்கள் தான் வரும். 25 சென்ட்கள் அல்லது 27 சென்ட்கள் ஒரு நபருக்கு காணிக்கையாக வந்தால் அது ஒரு பெரிய காணிக்கையாகும். ஆனால் இந்த காணிக்கை சராசரியாக ஒரு நபருக்கு $1 இருக்கிறது. நான் நிச்சயமாக அதை பாராட்டேன். இக்காலையில் உங்களில் சிலருக்கு வெளிப்படுத்தி காட்ட ஒரு கால் என்னால் செய்ய முடியவில்லை. படிகளில் பெட்டி இறைய பழச்சாறு காய்ச்சல் இருந்தது. அது எங்களுக்கு அனுப்பப்பட்ட சிறு வெகுமதிகள். நானும் என் மனைவியுமா எங்களுடைய நன்றி அறிதலை ஜனங்களாகிய உங்களுக்கு செலுத்த விரும்புகிறோம். எப்படி என்று எங்களால் மேலாய் அறிந்த மட்டில் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவை எல்லாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவே இருக்கட்டும். இது எனக்கு எப்பேற்பட்ட உணர்வை கொடுக்கிறது என்றால், நமக்கு மட்டும் ஒரு பெரிய இடம் இருந்து நம்மால் அதிக நேரம் தொடர்ந்து இருந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்திருந்தால் நலமாய் இருக்கும் என விரும்புகிறேன். ஆனால் இன்றிரவும் கூட ஆராதனைக்கு பின்னர் நான் போக வேண்டியவனாயிருக்கிறேன். ஆனால் இன்றிரவும் கூட என்னால் போக முடியாது. ஆனால் விடியற் காலையில் என்னால் போய்விட முடியும். அடுத்த சனி இரவு நான் திரும்பி வந்து விடுவேன். மீண்டுமாய் ஞாயிறு காலையில் கொலராடோவுக்கு போய்விடுவேன். ஊரு இரவுக்கு அடுத்த இரவு போகின்றேன். அதற்கு பிறகு என்னுடைய அடுத்த கடல் கடந்த கூட்டம் ஜனவரியில் இருக்கிறது. அது ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் அங்கிருந்து தொடர்ந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபங்களை வாஞ்சிக்கிறேன். பின்னர் நாம் எல்லாருமாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நன்றி உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சிறிய கூட்டத்தில் அவர் நமக்காக அவ்வளவு மகத்தான காரியங்களை செய்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன், என் ஜீவியத்தில் இந்த ஜபக்கூடாரத்தில் நான் நடத்தின கூட்டங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாம் செலவழித்த நேரத்துக்கு இக்கூட்டத்தில் அதிகமான காரியங்கள் செய்து முடிக்கப்பட்டன. தேவன் அப்படியே ஆசீர்வாதங்களை திறந்து விட்டார் போன்றிருக்கிறது. இந்த கூட்டங்களின் போது எனக்கு கிடைத்த தரிசனங்களில் இருந்து ஒரு கால் என்னுடைய ஊழியம் ஒரு மேலானதும் மகத்தானதுமான ஊழியமுமாய் மாறப்போகிறது என்று நான் நினைக்கிறேன். எப்படி இந்த மற்ற மூன்று அல்லது இரண்டு ஊழியங்களும் முன்னறிவிக்கப்பட்டதை ஜனங்களாகிய நீங்கள் கேட்டது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவாக இதுவும் அப்படியே சம்பவிக்கப் போகிறது. இதுவும் அதை போன்றே இருக்கும், மகத்தானதாயிருக்கும். ஆனால் முதலாவது நாள் இரவு நான் ஜனங்களை பீடத்தண்டை வரும்படி அழைத்தேன். அப்படி நேராக வகையறுத்தலுக்கு சென்றேன். இரண்டாவது இரவு நான் அவர்களை நேராக அறைக்குள் அழைத்து சென்று நேராக அப்படியே வகையறுத்தலுக்கு சென்றேன். அதற்கு பின்னர் கடைசி இரண்டு இரவுகளும் அவர்களை நேராக இங்கே மேடையின் மேல் கொண்டு வந்து அப்படியே வகையறுத்தலுக்கு சென்றேன். ஆனால் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருடான ஊழியக்காரன் அவனுடைய பார்வையை மேடையின் மேல் பெற்றுக் கொண்டான். எந்த வைத்தியருக்கும் தெரியாத, ஒருவருக்கும் என்னவென்று தெரியாத வியாதியோடு கூட இரண்டு சிறு பெண்கள் சக்கர நாற்காலியில் நேற்றிரவு உட்கார்ந்திருந்தனர். அவர்களுடைய பாதங்கள் பெரிதாகிக் கொண்டே போகிறது. அவர்களுடைய கால் விரல்கள் கீழ் நோக்கி தொங்குகிறது, விரல்கள் கீழ் நோக்கி தொங்குகிறது. அவர்களுக்காக ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆவியானவர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கையில் நான் அங்கே போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வியாதியை நான் சபித்தேன். அப்படியே அவர்கள் சக்கர நாற்காலியை விட்டு வெளியே வந்தனர். இன்று காலையில் சபைக்குள்ளாக மற்ற பிள்ளைகளை போன்று சுற்றி நடந்து கொண்டு இங்கே வந்து இக்காலையில் இங்குள்ள தண்ணீர் தொட்டியில் கிறிஸ்தவ முறைப்படி ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டனர். கொஞ்சம் முன்பு நான் ஒரு சில நிமிஷங்கள் தியானித்துக் கொண்டிருக்கையில் என்னுடைய சில நண்பர்கள் சகோதரன் ஹூவர் கென்டக்கியில் இருந்து வந்த ஒரு ஊழியக்காரன் இந்த வழியாக கடந்து போகையில் என்னுடைய மனைவியிடம் ஒரு சிறு குறிப்பு எழுதியிருந்தார். அதாவது, கடந்த இரவு பெயர் கூறி அடைக்கும் வரிசையில் ஜனங்கள் மத்தியில் ஜெப அட்டையோ அது எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாளாம். அங்கே இன்னொரு ஸ்திரீ சாப்பிடாமலே இருந்தாளாம். எத்தனை நாள் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. அவளுடைய வயிற்றில் வளர்ச்சி ஏற்பட்டு நிறைக்கப்பட்டிருந்ததாம். கர்த்தர் அவளை அழைத்து அவளை சுகப்படுத்தினாராம். இன்று காலையில் அவள் எழும்பி சாதாரண அளவு காலை ஆகாரத்தை புசித்தாளாம். இன்றிரவு அவள் இங்கு எங்கோ இருக்கிறாள். மற்றவர்களும் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஓ நம்முடைய கர்த்தர் செய்த காரியங்களை சொல்லிக் கொண்டே போனால் நேரமே போதா. எனவே அது மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஏதோ மகத்தான காரியம் சம்பவிக்க இருக்கிறது என்பதை அறிய நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றது. நேற்று சாயந்திரம் ஆராதனைக்கு பிறகு செய்திக்கு பின்னர் நேற்றிரவு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை அபிஷேகித்ததை காட்டிலும் அதிகமாக செய்ததை நான் ஒருபோதும் எந்த நேரத்திலும் கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட இன்னொன்றை இன்றிரவு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எனக்காக ஜெபியுங்கள். தேவனுடைய சில ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். வார்த்தையை நாம் வாசிப்பதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை சிறிது நேரம் வணங்குகிறவாறு இருக்க அவரிடத்தில் நாம் சில வார்த்தைகளை பேசுவோமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஒரு கால் சரீர பிரகாரமாக சற்று களைத்து போனவர்களாய், ஆனாலோ எங்களுடைய ஆவிகள் எவ்வளவாய் புத்துயிர் பெற்றிருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் வாக்களித்தவைகளை அவர் நமக்கு அபரிமிதமாய், அதாவது நாம் செய்வதற்கும் அல்லது நினைப்பதற்கும் மேலாக கொடுக்கிறார் என்பதே ஜீவிக்கின்ற தேவனுடைய அடையாளங்கள். உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பார்வையில் நாங்கள் கிருபை பெற்றிருக்கிறோமானால் உம்முடைய ஆவியின் இரத்தத்தினை பங்குடன் நீர் இன்றிரவு எங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மகத்தான வல்லமையோடு பொழிவதாக இங்கிருக்கும் ஒவ்வொரு நபர் மேலும் அதிகம் அதிகமாய் பொழிந்து அவர்கள் சுவிசேஷித்து விசுவாசிக்கவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்வதாக. கர்த்தாவே, இன்றிரவு ரட்சிக்கப்படக்கூடியவர்களை ரட்சியும் சுகமடைய ஆயத்தமாய் இருக்கின்றவர்களை சுகப்படுத்தும். இதை அருளும் கர்த்தாவே. ஜனங்கள் உள்ளே நெருக்கிக் கொண்டும் கதவுகளில் நின்று கொண்டும் இருக்கிறதையும், நூற்று கணக்கானவர்கள் சிறிய சபையாய் இருப்பதனால் திரும்பி போவதையும் நாங்கள் காண்கையில், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அது நினைவுபடுத்துகிறது. அதாவது, மாமிச ரூபத்தில் அவர் நம்மை இங்கே சந்தித்த போது நெருக்கம் அவ்வளவு அதிகமாய் இருந்தபடியினால் அவரிடத்தில் ஒரு மனிதனை கொண்டு போகக்கூட வழியில்லாமையால் கூரையின் மூலமாக அவரிடத்தில் அவனை கொண்டு வர வேண்டியதாயிற்று. இந்த விதமாக நெருக்கிக் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இன்றிரவு தேவன் அந்த மனிதனுக்கு கிடைத்தது போன்றதான பலனை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசிக்கையில் உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதியும் அது எங்கள் பாதைக்கு ஒரு வெளிச்சமாயும் ஒரு தீபமாயும் இருப்பதாக. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இப்போதுதான் இது எனக்கு அறிவிக்கப்பட்டது. அதாவது நான் இன்று காலையில் பெயர் சொல்லி அழைத்தேனே. சிகாகோ கூட்டத்தில் ஒரு குடிகார பெண் என்று கூட்டத்தில் அழைக்கப்பட்டாரே. அது எப்படி என்றால், அவள் மாடியில் அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளிடம் பேசி அவள் தான் ஒரு குடிகாரி என்று கூறினாள். சிகாகோவில் இருந்த 5 மகத்தான வைத்தியர்கள் அவளுக்கு ஒன்று செய்ய முடியாது என்று கைவிட்டார்கள். குடிபோதை பழக்க ரட்சணை சங்கமும் அவளை கைவிட்டது. கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவள் அழைக்கப்பட்டால் அவள் சுகமாக்கப்பட்டால் அந்த நேரத்துக்கு பின்னர் அது வேண்டுமென்ற ஆவலே அவளுக்கு இல்லாமல் போயிற்று. அவளுக்கு மேலாக அலங்கத்தில் உட்கார்ந்திருந்த இன்னொரு அம்மாள், அவள் இவளுடைய நண்பினி, அவள் காலுமெட் பட்டணத்தில் வசிக்கிறாள். அது என்னவென்று யாருக்கா தெரியுமானால் நலமாயிருக்கும். அதுதான் எல்லை கோட்டில் உள்ளவர்கள். பாரிஸ் பிரான்ஸை காட்டிலும் அது மோசமானதாயிருக்கிறது. அங்கே எல்லாவித பொல்லாத காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அவள் ஒரு போதை மருந்து வியாபாரம் செய்பவள் என்றும், ஃப்ரெட் ஆஸ்டருக்கு அவள் ஒரு நடனக்காரி என்றும் ஆவியானவர் கூறினார். அவளுடைய தகப்பனார் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். ஆனால் அவளோ எழும்பி நின்றே, அப்பா, அந்த மனிதன் சரியாய்தான் கூறுகிறார் என்று கூறினார். இப்பொழுதோ அவள் திருமணமாகி அந்த சிறு பெண் தன் புருஷனோடு சேர்ந்து வெளியே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ரோசல்லா ஒரு மிஷினரி சேவையாளாய் இருக்கிறாள். ஒவ்வொரு சிறைச்சாலை ஆராதனையிலும் அவள் போகக்கூடிய எல்லா காரியங்களிலும் சென்று குடிகாரர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றும், அது கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறது என்றும் கூறுகிறார். அவளுடைய தகப்பனுக்காக அவள் அதிக பாரம் கொண்டிருந்தார். நேற்று முந்தைய நாள் ஒரு தனிப்பட்ட ஒரு 10 நிமிட பேட்டியில் அவள் கூறினாள், கடந்த 4 அல்லது 5 வருடங்கள் கூட்டங்களுக்கு ஒரு நிச்சயமான ஆதரவாளராக இருந்தார். ஒரு சிறிய 10 நிமிட தனிப்பட்ட பேட்டியில், சகோதரன் பிரண்ணாம், நீ என்ன செய்தாலும் சரி, என்னுடைய தகப்பன் நிமித்தமாக நான் மிகுந்த பாரம் கொண்டுள்ளேன். அவர் உம்மை நேசிக்கிறார், ஆனால் கிறிஸ்துவண்டே வர மறுக்கிறார் என்றார். நான் சொன்னேன், ரோசல்லா, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அதை அவர் எப்படி செய்ய வைக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது, அவர் ஒரு வண்டி நிறைவுள்ள சுண்ணாம்பு கற்களுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று. அவருக்காக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அவர் அங்கே அடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் அங்கே அடியிலே மறித்து போகலாம். அந்த விசுவாசமுள்ள குமாரத்தியின் வேண்டுதலின்படி தேவனே அவர் மறிக்க மாட்டார் என்று அருளும். அவருடைய ஆத்மா மேல் நோக்கி பார்த்து, மீனின் வயிற்றுக்குள் அல்லது ஜுவாலித்து எரியும் அக்னி சூளைக்குள் அல்லது சிங்கங்களின் செவிக்குள் இருந்து ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதிலளித்தது போன்று சுண்ணாம்பு கற்களுக்கு அடியிலிருந்து வரும் ஜெபத்திற்கும் பதிலளிக்கக்கூடிய தேவன் நீர் என்பதை அவர் நினைவு கூறும்படி செய்யும். நீர் மாறாமல் அதே விதமாயிருக்கிறீர். அவரை ஒரு கழுவப்பட்ட கிறிஸ்தவனாக கொண்டு வாரும் கர்த்தாவே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கையில் இரு அவைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றிரவு வார்த்தையை வாசிப்பதில் கர்த்தருக்கு சித்தமானால், 2 ராஜாக்களின் புத்தகத்தில் ஒரு பொருளை ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து எடுக்க நான் 2 அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் போனார்கள். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தையோடு ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இன்றைய இரவிற்கு என்னுடைய பேசும் பொருள் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் என்பதாகும். நாம் ஜீவிக்கின்றதான நேரங்களை குறித்து உங்களுக்கு ஒரு சிறு பார்வையை கொடுக்க என்னால் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்னும் சில நிமிஷங்களில் ஒரு மகத்தான ஜெப வரிசை நமக்கு வர இருக்கிறது. வானொலியிலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் உத்தமமான இருதயங்களிலும் இருந்து கர்த்தாவே எங்களுடைய நேரத்தில் எங்களுக்கு ஒரு எழுப்புதலை தாரும் என்ற குரல் வருகிறது. உலகத்தை சுற்றிலும் உள்ள கிறிஸ்தவரிடத்திலிருந்து வரும் கடிதங்களில் நாங்கள் அந்த குரலை தான் கேட்கிறோம். அது உங்கள் இருதயத்தில் ஏதோ காரியத்தை செய்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு எழுப்புதலை அழைக்கின்றதை கேட்பது அது எழுச்சியாய் இருக்கிறது. அது உங்களை ஊக்குவிக்கிறது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. என் நாமத்தினாலே அழைக்கப்பட்ட ஜனங்களாக அவர்கள் ஒன்று கூடி வந்து ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் செய்திருக்கிறார். ஆகவே நாம் இன்றிரவு அதை பற்றி சிந்திக்க விரும்புகிறோம். இந்த எல்லா கூப்பாட்டின் மத்தியிலும் எழுப்புதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அவருக்கு ஜனங்கள் உண்டாயிருக்கும் வரை தேவனால் ஒரு எழுப்புதலை அனுப்ப முடியாது என்பது நினைவிருக்கட்டும். தேவனால் பயிற்சிக்கப்பட்ட மனிதர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு உண்டாயிருக்கும் வரை நமக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்க முடியாது. அது ஒன்றும் வேதாகம கல்லூரிகளில் பள்ளிகளில் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, விசுவாசம் உள்ள கரடுமுரடானவர்கள். அதாவது தேவனுடைய பள்ளியில் கரடுமுரடான பயிற்சியினால் அவரால் கொண்டு வரப்பட்டவர்கள், அக்கினியை சந்திக்க பயப்படாத மனிதர்கள், தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் வந்தவர்கள், அவருடைய வல்லமையை அறிந்தவர்கள், அவருடைய சர்வ ஞானத்தை அறிந்தவர்கள், அவருடைய சுகமளிக்கும் வல்லமையை அறிந்தவர்கள், ஜீவிக்கின்ற தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் பயிற்சிக்கப்பட்ட சில மனிதர்கள். வார்த்தையினால் அவர்களை பயிற்சிக்க வைப்பதெல்லாம் சரிதான், ஆனால் எடுத்துக் கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த எழுப்புதல் நமக்கு உண்டாயிருப்பதற்கு முன்னதாக தேவன் மனிதர்களை வெளியே அழைத்து பயிற்சிக்க வேண்டும். இந்த செய்தியை கொண்டு செல்ல தேவனால் பயிற்சி அளிக்கப்பட்ட மனிதர்களை அவர் அழைக்க வேண்டும். அவர்கள் எதிர்ப்பு என்ன என்பதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் அக்கினி சூளைக்குள்ளாக போக அல்லது சிங்கங்களின் செவிக்குள்ளாக போக அல்லது அது என்னவாய் இருந்தாலும் சரி அதற்குள்ள போக ஆயத்தமாய் இருப்பார்கள். அவர்கள் போக தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக இருந்து அது அவர்தான் என்று அறிந்திருக்கிறார்கள். அது ஜெயத்திற்காக இருந்தாலும் அல்லது தோல்விக்காக இருந்தாலும் சரி அவர்கள் இன்னமும் அதே விதமாய் நிற்கிறார்கள். அந்த விதமான பயிற்சியை தான் தேவன் மனிதர்களுக்கு செய்கிறார். தேவன் அதை செய்வார். அதாவது அவருடைய மனிதர்களை அந்த விதமாக பயிற்சிக்கிறார் என்று நினைக்க அது வினோதமாய் இருக்கிறது, ஆனால் அவர் அப்படி செய்கிறார். உங்களுக்கு தெரியும், நாம் பாடும் ஒரு பழைய பாடல் நமக்கு உள்ளது என்று. சிலரை தண்ணீரின் மூலமாயும் சிலரை வெள்ளத்தின் மூலமாயும் சிலரை ஆழ்ந்த சோதனையினாலும் ஆனால் எல்லாரையும் ரத்தத்தின் ஊடாக என்பது. தேவன் அவருடைய பிள்ளைகளை சுத்திகரிக்க அவர்களை சோதனையின் ஊடாக நடத்துகின்றார். சில சமயங்களில் அதை செய்வதற்கு வருடங்களாகிறது. என்னை பொறுத்த மட்டில் இன்றிரவு முன்வரிசையை சந்திக்கும்படியாய் சரியாக இப்பொழுதே தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை பயிற்சிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அப்படி அதனூடாக போய்க் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நேரமானது அவர்களுடைய பாதத்தை விட்டு உதறி போய்விட்டது. சில நேரங்களில் காரியம் முழுவதுமே விழுந்து கொண்டிருக்கிறது போன்று காணப்படும். ஆனால் அப்படி இருந்தாலும் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனை ஜீவித்துக் கொண்டு அவருடைய முகங்களை முன்தள்ளி தொடர்ந்து போய்கொண்டே இருக்க அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே சில சமயங்களில் ஜெபிக்கிறார்களா என்று வியக்கின்றேன். அப்படியா ஜெபிக்கின்றவர்கள் அவர்களுடைய சொந்த ஜபங்களே ஆசீர்வாதங்களின் கிளத்தை நிறுத்திவிடுமோ என்று வியக்கின்றேன். அப்பொழுது அவர்கள் கோழைத்தனமாய் தேவனை நம்புவதற்கு பயப்படுகிறார்கள். அவருடைய வார்த்தையின் பேரில் அவரை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறார்கள். அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்க பயப்படுகிறார்கள். அவர்களுடைய வேதமோ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று தெளிவாக கூறுகிறது. சாமர்த்தியம் உள்ளவர்களை, கல்வி கற்றவர்களை, புத்தி கூர்மையானவர்களை தேவன் அழைப்பதில்லை. அபூர்வமாக இருக்கலாம். அவர்களுடைய பங்கை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் மகத்தான மனிதர்கள். ஆனால் வழக்கமாக தேவன் வேலையை முடிக்க விரும்பும் போது அச்சரங்கள் தெரிந்திருப்பது கூட கடினமாயுள்ள யாரோ ஒருவரை அவர் உபயோகிப்பார். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். சரித்திரங்களின் ஊடாக நோக்கி பாருங்கள். தேவனோடு கூட ஏதோ சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தவர்கள் மகத்தான கல்வி பெற்றவர்கள் அல்ல. ஆனால் கல்வியே இல்லாதவர்களும் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை மட்டுமே இருதயத்தில் உடையவர்களாய் இருப்பார்கள். அவருக்கு உழவர்கள், மேய்ப்பர்கள், மீன்பிடிப்பவர்கள், வேட்டைக்காரர்கள், இயற்கையில் ஜீவிப்பவர்கள், அந்த இயற்கையின் அசைவற்றதும் அமைதியானதுமான சூழ்நிலையில் ஜீவித்தவர்கள். அங்கே தேவனால் அவர்களிடத்தில் பேச முடியும். அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் அழைத்தார். ஒரு மகத்தான புத்தி கூர்மையான ஒருவரை அவர் அழைக்கும் போது அவர்கள் அதை கண்டுகொண்டால் அந்த மனிதன் முடிவிலே அவருடைய புத்தி சாதுரியமான கருத்துக்களுக்கு திரும்பி போய்விடுகிறார். கொஞ்சம் கழித்து அந்த ஆச்சரியமானதில் கிரியையில் கொண்டு வரும் போது அப்படிப்பட்டதை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவன் உலகத்தின் ஜனங்களோடு அதிகமாக கலப்பாகி விடுகிறான். ஆகையினால் முடிவிலே ஒரு தாவரத்திற்கு பலனாகி போய் அப்படியே போய் ஒரு போதகனாகி விடுகிறான். அதெல்லாம் சரிதான். அதை செய்யக்கூடிய அந்த நபருக்கு எதிராக எனக்கு ஒரு காரியமும் இல்லை. ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட ஆதிக்கத்திலே ஏதாவது காரியத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தப்படும் போது அவர் வழக்கமாக அவருடைய நம்பிக்கையை உள்ளே வைக்கக்கூடிய ஒரு மனிதனை அவர் வழக்கமாக எடுத்து அவனை அபிஷேகித்து அவனை வெளியே அனுப்புகிறார். அவன் தன்னுடைய வேலையில் பயமற்றவனாக இருக்கிறார். அந்த விதமான மனிதர்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. மெருகேற்றப்பட்ட பண்டிதர்கள் அல்ல, ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் தேவனை அறிந்த மனிதர்களே நமக்கு தேவை. உதாரணமாக மோசே என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் அங்கே வேதாகமத்தில் இருந்தான். அவன் எல்லா பயிற்சியும் பெற்றிருந்தான். மத சாஸ்திரத்தை பற்றின யாவற்றையும் அவன் அறிந்திருந்தான். அவன் அறிந்திருக்க வேண்டிய அத்தனையும் அறிந்திருந்தான். அப்படி அவனுக்கு ஏதாவது கல்வி தேவையாக இருந்திருக்குமானால் அவனால் இஸ்ரவேலின் அல்லது எகிப்தின் ஆசான்களுக்கும் அவனால் போரிக்க முடியும். அவனுக்கு ஒரு காரியமும் இல்லாமல் இல்லை. அவன் எகிப்தின் சகல ஞானத்திலும் கற்றறிந்தவனாக இருந்தான் என்று வேதம் கூறுகின்றது. ஏன்? அவர்களுடைய பண்டிதர்களுக்கே அவன் போதிக்கக்கூடியவனாக இருந்தான். அவன் காரியங்களை அவர்களுடைய விஞ்ஞானிகளுக்கு போதிக்கக்கூடியவனாய் இருந்தான். புத்தி கூர்மை எனும் போது அதனை சந்திக்கும் ஆற்றலை உடையவனாய் இருந்தான். ஆனால் அப்படி இருந்தும் அவை எல்லாவற்றையும் அங்கே வனாந்திரத்தின் மணலில் அவனுக்குள்ளிருந்து வெளியே எடுக்க தேவனுக்கு 40 வருடங்களான அவனுடைய எல்லா புத்தி கூர்மையான தேவனை பற்றின கருத்துக்களை எல்லாம் அந்த மணலில் வெளியே எடுக்கும் பொழுது திரும்பமாக வார்ப்பிக்கப்பட்ட உலோகமானது ஆயத்தமாயிருக்கிறது. ஆண்டவிடமாகத்தான் தேவன் அவர்களுடைய மனிதர்களை எடுத்து அவர்களுடைய பயங்கள், அவர்களுடைய புத்திநுட்பமான காரியங்கள் யாவற்றையும் வெளியே எடுத்து அதன் பிறகு மகத்தான குயவனானவர் அவர்களை சக்கரத்தில் இட்டு மறுபடியுமாய் அவர்களை வார்ப்பிக்க துவங்குகிறார். வேலையாட்கள் தகுதியானவர்கள். அது தேவனுடைய மனிதனாய் இருக்கிறது. தேவன் தாமே ஒரு மனிதனை பயிற்சிப்பதற்கு மேலாக யாரால் ஒரு மனிதனை பயிற்சிக்க கூடும்? அவர்களை அவர் பயிற்சிக்கும் விதத்தை கவனியுங்கள். தாவீது என்று பெயர் கொண்ட இன்னொருவரை குறித்து நாம் மீண்டும் சிந்திப்போம். தாவீது ஒரு சிறு பையனாக இருந்த போதில் இருந்தே தேவன் அவனை பயிற்சித்தார். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வந்து அவனுடைய தாயின் மேல் எண்ணெய் ஊற்றி அவனை அபிஷேகித்தான். ஏனென்றால் தாவீதை ஒரு மகத்தான போர் வீரனாய் ஆக்கும்படி தேவன் அவனை பயிற்சிக்கப் போகிறதாய் இருந்தது. அவர் அவனுக்கு கொடுத்த பயிற்சியை நோக்கி பாருங்கள். சில நாட்களுக்கு முன்னர் நான் கிரீன்ஸ்பில் என்ற இடத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். வழக்கமாக ஜெபிப்பதற்காக நான் அங்கே போவேன். தேவன் அங்கே தாவீதிடத்தில், நான் உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து வெளியிலே உன் தகப்பனுடைய சில ஆடுகளின் பின்னே இருந்திருந்து எடுத்து பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு உண்டாக்கினேன் என்று கூறினார். அவர் தாவீது கொடுத்த கருடமுடனான பயிற்சியை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அவர் ஏதோ பள்ளியில் அவனுக்கு அவ்வளவு பயிற்சி அளிக்கவில்லை, ஆனால் அவருடைய சொந்த பள்ளியில் அவனை பயிலுவித்தார். தாவீது ஒரு வேட்டைக்காரனும் ஒரு மேய்ப்பனுமாயிருந்தான். அவன் சங்கீதங்களில் புல்லுள்ள இடங்களையும் அமர்ந்த தண்ணீரையும் பற்றி எழுதியுள்ளான். ஏனென்றால் அங்கே அவன் தனிமையில் அவன் மட்டுமாகத்தான் இருந்தான். அவன் உலகத்தின் காரியங்களோடு கெட்டு போகாமல் இருந்தான். ஒரு மனிதனை உலகத்தின் காரியங்களில் இருந்து தூர கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அப்பொழுதுதான் அவரால் அவனை அமைதியாய் பிடிக்க முடியும். அப்பொழுதுதான் அவனால் அந்த சிறிய மெல்லிய சத்தத்துக்கு தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். பின்னர் தேவனோடு ஒருமுறை தொடர்பு கொண்ட மாத்திரத்தில் இருந்து அவன் பயமற்றவனாக ஆகிவிடுகிறான். கவனியுங்கள், மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறான். தேவனை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் அவன் அறிந்திருக்கிறான். அதன் பிறகு தாவீதை நாம் இப்படியாய் காண்கிறோம். ஒரு நாள் ஒரு கரடி உள்ளே வந்து அவனுடைய ஆடுகளில் ஒன்றை கொண்டு போகும்படியாய் அனுமதித்தார். தாவீது அப்படியே அந்த கரடியை பின்தொடர்ந்து சென்றான். அவன் ஜெபித்தது போன்றுதான் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் கொஞ்சம் கழித்து அவன் அதன் பேரில் அறிக்கை செய்தான். அவன் ஜெபம் செய்து தேவனிடத்தில் கேட்டான். அந்த ஆட்டின் மேல் அவன் பாதுகாவலனாக இருந்தான். அவனால் அந்த ஆட்டை இழக்க முடியாது. எந்த கிரயமானாலும் அவன் அந்த ஆட்டை மீட்க வேண்டும். அவனுடைய சிறிய கவனை கரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த கரடியை தொடர்ந்து போய் அதை கொன்றான். அவன் அந்த ஆட்டை மீட்டாக வேண்டும். அவனை எதற்காக பயிற்சிக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்களா? மேய்ப்பினை யார் எப்படி எடுத்தாலும் அக்கறை இல்லை. அவன் எதனூடாக எல்லாம் போக வேண்டுமானாலும் அக்கறை இல்லை. அவருடைய மேய்ப்பர்கள் ஆடுகளை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பின்னர் இந்த கரடியின் மேல் தாவீது வீரமாக இருந்ததை தேவன் கண்டார். ஆகையினால் அவர் மிருகத்தின் வல்லமையை சற்று அதிகமாக்கி அவர் ஒரு சிங்கத்தை உள்ளே அனுப்பி ஆடுகளில் ஒன்றை கொண்டு போகும்படியாக செய்தார். சிங்கமானது ஒரு கொடுமையான மிருகம்.
Oh, in Africa, when I was hunting them, a lion can kill 10 men before you can say Jack Robinson.
Oh, Africa, we na navigalai vetaiyaadine. Neengal Jack Robinson endru kooruvadharkul oru singathal 10 manithargalai kondru poda mudiyum. Oh, vallamai ulladhu bagadhaana mirugam. Verumene adanudaiya garchaniyinal manithargalai appadiye mudithu vidum. Oru singathin vallamaiyin keel marikka endra oru manithanukkum punpatta endra unarve irukkaadhu. அது கர்ச்சனையை முடக்கும் போது அதை கேட்பதென்பதே அவ்வளவு பயங்கரமானது. அதனுடைய மகத்தான பயங்கரமான பாடங்கள் அவ்வளவுதான். ஒரு நொடியில் ஒரு டஜன் ஆட்களை கிழித்து போடும். ஒரு சிறு பையன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தால் அவன் சிவந்த மேனியா இருந்தான் என்று வேதம் கூறுகின்றது. அது என்னவென்றால் அவன் மிகவும் சிறியவனான பையனாயிருந்தான். கரத்தினில் ஒரு சிறிய கவனை வைத்திருந்தான். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு சிறு தோலில் அதன் இரண்டு பக்கங்களிலும் கயிற்று கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு பசியாயுள்ள சிங்கம் ஏற்கனவே அதன் வாயில் ரத்த ருசி கொண்டிருக்கிறது. மந்தைக்குள் ஓடி ஒரு ஆட்டை பிடித்து விட்டது. தாவீது தேவனை நோக்கி பார்த்து, அந்த ஒரு ஆட்டை என்னால் இழக்க முடியாது, கர்த்தாவே எனக்கு நீர் உதவி செய்யும் என்றார். அவன் அந்த கவனை கொண்டு அந்த சிங்கத்தை அடித்து வீழ்த்தினான். அந்த சிங்கம் மீண்டுமாய் அவனை எதிர்த்து எழும்பின போது அதற்கு சுமார் 500 பவுண்டு எடை இருக்கும் அல்லது அதிகமாகவே இருக்கும். இவனோ ஒரு 70 அல்லது 80 பவுண்டு எடையுள்ள ஒரு சிறு பையனாயிருந்தான். அவனுடைய சிறு அரைக்கச்சையில் இருந்து கத்தியை உருவினான். சிங்கம் எழுப்பின போது ஒரு சில அறைகள் கொடுத்து அதனால் 10 பேர்களை கொன்று போட முடியும். அவன் அந்த சிங்கத்தின் தாடியை பற்றி பிடித்து அதை கொன்று போட்டான். தைரியம், தேவனுக்கு கோழைகள் தேவையில்லை. அவருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளவும் அவரை விசுவாசிக்கவும் நீங்கள் பயப்படுவீர்களானால் அவரால் உங்களை உபயோகப்படுத்த முடியாது. கர்த்தர் சொல்கிறதற்கு மட்டும் செவி கொடுத்து வேறொரு காரியத்திற்கும் கவனம் செலுத்தாத வீரமான மனிதர்கள் அவருக்கு தேவை. அந்த வீரமானவர்களோடுதான் அவர் இடைபடுகிறார். சபை என்ன கூறினாலும், போதகர் என்ன கூறினாலும், சபையான எதற்காக நின்றாலும் கவலைப்படாமல் தேவனுக்காகவும் நீதிக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் அவன் நிற்பான். அவருடைய ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றதான அவருடைய எழுப்புதலுக்காக தேவன் அப்படிப்பட்டதான மனிதர்களை தான் அனுப்புவார். பின்னால் வந்த வருஷங்களில் போர்க்களத்தில் அவனுடைய சகோதரர்களை அவன் சந்திக்க சென்ற போது அங்கே ஒரு பெரிய மகத்தான 14 அங்குல நீள விரல்களை கொண்ட அவன், இப்பொழுது யாராவது வந்து என்னோடு சண்டையிடட்டும், உங்களால் என்ன ஜெயிக்க முடிந்தால் நான் சரணடைகிறேன், நாங்கள் உங்களை சேவிப்போம், அதுபோன்றே உங்களுக்கும், யார் சரணடைந்தாலும் நிச்சயமாக அவன் தோற்று போனவனாவான் என்று பெருமையாய் பேசினான். அந்த விதமாக செய்வதுதான் பிசாசு விரும்புவான். நீங்கள் நன்றாக அவனிடத்தில் சிக்கிக் கொண்ட நேரத்தில் அவன், உன்னுடைய ஜம்பம் ஒன்று சாயாது, உன்னால் தெய்வீக சுகத்தை குறித்து மெத்தடிஸ்ட் சபையில் பாப்டிஸ்ட் சபையில் பிரசங்கிக்க முடியாது என்று கூறுவான். மெத்தடிஸ்ட் போலவர்களே, ஒருமுறை தேவனை இருக பற்றி பிடித்துக் கொண்டு உங்களால் முடியுமா அல்லது முடியாதா என்று கண்டறியுங்கள். அவர்கள் போதிக்கின்ற உங்களுடைய வேறு சாஸ்திரத்தைக் கொண்டு உங்களால் ஒருபோதும் அதை செய்ய முடியாது. நீங்கள் தேவனை இருக பற்றி பிடித்து அது அவர்தான் என்பதை அறிய வேண்டும். பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சில வருஷங்களுக்கு முன்னர் ஒரு கூட்ட ஜனங்கள் மூலையில் நின்று கொண்டு இருப்பார்கள். உள்ளே போகும்படியாக அவர்களுக்கு ஒரு கட்டிடமும் கிடையாது. ஆனால் நீங்கள் லைஃப் பத்திரிகையில் அவர்களை குறித்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை அன்று நாள் வாசித்தீர்களா? இந்த காலம் இதுவரை கண்டிராத மகத்தான அதிசயங்களில் அது ஒன்று. அதாவது எழும்பி வருகின்ற பெந்தேகோஸ்தே சபை என்றிருந்தது. நிச்சயமாக மற்றெல்லா சபைகளையும் ஒன்றாக கூட்டி கணக்கெடுத்தால் ஒரு வருடத்தில் அதிகமான மனமாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் இவர்கள்தான். அவர்கள் சில காரியங்களில் குழம்பி இருக்கலாம். ஆனால் சகோதரனே, அவர்கள் வீரமுள்ளவர்கள். அவர்கள் அங்கே பாதத்துக்கு பாதமாய் நின்று கொண்டு கருமையை கருமை என்றும் வெண்மையை வெண்மை என்றும் கூறுகிறார்கள். எழுப்புதல் முடிவிலே உண்டானதும் அது அவர்கள் மத்தியிலே உண்டாகும் அவ்விதமா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து கண்டறியுங்கள். இந்நாட்களில் ஒன்றில் அவர்கள் சரியாகி விடுவார்கள். சவுல் அவனுடைய போர்க்கவசத்தை தாவீதுக்கு அறிவித்து, தாவீதே, இந்த ராஜ்யத்தினோடு நீ போர் செய்ய போவதாய் இருந்தால் ஏன்? நீ ஒரு சிறு பையன், ஒரு வாலிபனே என்று வேறொன்றுமில்லை. ஆனால் அவனோ வாலிபு முதல் ஒரு போர் வீரனாய் இருந்து வருகிறான். உன்னால் எப்படி அவனிடத்தில் போர் புரிய முடியும் என்று கூறினான். இந்த சிறு தாவீது கூறுவதை கேளுங்கள், பாருங்கள். அவன் இந்த விதமாய் கூறவில்லை. மாண்புமிகு சவுல் ஐயா அவர்களே, என்னுடைய தகப்பனார் என்னை இலக்கண பள்ளிக்கு, உயர்நிலை பள்ளிக்கு, பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினார். நான் ஒரு PhD பட்டம் பெற்றிருக்கிறேன். இதை செய்வதற்கானவைகளை உடையவனாய் இருக்கிறேன். நான் ஒரு சாமர்த்தியம் உள்ள மனிதன் என்று கூறவில்லை. அவன் அதை அமிதமாய் கூறவில்லை. அவன் சொன்னான், என் ஆண்டவனே, நான் தூரத்தில் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு கரடி உள்ளே புகுந்து என் ஆடுகளில் ஒன்றை கொண்டு போனது, நான் அதை கொன்று போட்டேன். ஒரு சிங்கம் உள்ளே புகுந்து ஒன்றை கொண்டு போனது, நான் அதை அடித்து கீழே வீழ்த்தினேன். அது மீண்டுமா எழும்பின போது நான் அதை கொன்று போட்டேன் என்றான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவிட்ட அந்த கர்த்தர் இந்த பலிஸ்தீனுடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்று தாவீது
கூறினான்.
தேவனால் பயிற்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். எந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடிய எப்படி சண்டையிடுவது என்பதை அறிந்திருக்கும் எல்லா பயிற்சியும் பெற்றவனாய் அங்கே சவுல் நின்று கொண்டிருந்தான். ஒரு பட்டயத்தை குறித்து தாவீதுக்கு ஒன்றுமே தெரியாது. கேடயத்தை குறித்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சவுல் அவனுடைய மகத்தான போர்க்கவசத்தை தாவீதுக்கு தரிப்பித்தான். சிறிய தாவீதோ இவைகளோடு அவனுடைய கால்கள் தொட்டி போல் வளைந்து போகும் அளவிற்கு நின்று கொண்டிருந்தான். குருமாரின் வஸ்திரங்கள் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு பொருந்தான் என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். அது அப்படியே அவனை கீழாக அழுத்திற்று. நம்முடைய எல்லா கோட்பாடுகள் முதலான காரியங்கள் அக்கறையில் இருக்கும் தேவனுடைய கருவிகளோடு ஒருபோதும் பொருந்தாது. ஓ, நாம் எப்படியா இப்படியே தொடர்ந்து போய் அநேகமானவைகளை, அநேக வித்தியாசமானவைகளை கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் நாம் நேராக நம்முடைய பேசும் பொருளுக்கு திரும்புவோம். எரியாவுக்கு வயது ஆகிக்கொண்டே போனது. அவன் இனி அதிக காலம் ஜீவிக்கப் போவதில்லை என்றும், அவன் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரத்தில் போக போகிறான் என்றும் அவன் அறிந்திருந்தான். தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அவன் ஒரு உண்மையான மனிதன். அவன் ஒரு நல்ல மனிதன். அவனுடைய பெயர் எலிசா. இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தால் ஒருவனுடைய பெயர் ஏலியாவாக இருக்கிறது, இன்னொருடைய பெயர் எலிசாவாக இருக்கிறது. இப்பொழுது எலியா நேராக எந்த அமைப்புகள் முதலானவற்றுக்குள் போகவில்லை. அந்த நாட்களில் இருந்ததான அந்த மகத்தான பள்ளிகளிடத்தில் போகவில்லை. அவன் மதசாஸ்திர பள்ளிகளில் இருந்த எந்த காரியத்துக்குள்ளும் போகவில்லை. அவன் என்ன செய்தான்? எலியா நேராக வயல்வெளிக்கு சென்று 12 எருதுகள் பூட்டி உழுது கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டான். என்ன, உழுது கொண்டிருந்தவனான எலிசாவுக்கு ஒரு நேரான வரிசையை எப்படியாய் கவனித்து செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் மட்டும் திரும்பி பின்னிட்டு பார்த்திருந்தால் ஆரியை விட்டு இப்படியும் அப்படியுமாக அசைந்து போய்விடும் என்பதை எலிசா அறிந்திருந்தான். ஒரு நேரான உழவுகாலை கொண்டு உழ தெரிந்த ஒரு மனிதனுக்கு உழவுகாலின் மேல் கரத்து வைத்த பின்னர் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது என்று தெரியும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவனுடைய படிப்பை அவன் முடிக்கு மட்டுமாய் காத்திருக்கவில்லை, பாதையிலே அவனை பற்றினான். அப்படியே அவன் ஒரு மாட்டை கொன்று ஒரு பலியை செலுத்தி அந்த சால்வையை அவன் மேல் விழுந்த மாத்திரத்தில் அவன் எலியாவோடு புறப்பட்டு போய்விட்டான். அவன் ஆயத்தமாய் இருந்தான். அவன் சித்தமாய் இருந்தான். அவனை வல்லவனாக்க கூடும் என்று தேவன் அறிந்திருந்தார். தேவன் அவனுக்கு ஏதாவது பயிற்சி கொடுத்தாக வேண்டும். 12 ஏர்மாடுகளை உழவுகாலில் கட்டி அவைகளை கொண்டு ஒரே மனிதன் விடும்பொழுது எப்படியாய் அவனுடைய கண்களை அந்த உழவுகாலின் மேல் கவனமாய் இருக்க வேண்டும் என்ற பயிற்சி அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனுக்கு கொஞ்சம் பொறுமையை கற்றுக் கொடுத்தார். எப்படி பொறுமையா இருப்பது என்றும் அந்த எருதுகளை ஒரே நேர்வரிசையில் நடக்கவும் பயிற்சியளித்தார். அதன் பிறகு அவர் சில ஆட்களை பயிற்சிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்களை வேதத்தின் மேல், வார்த்தையின் மேல், தேவனோடு இசைவாய் நேரான வரிசையில் அப்படியே இருக்கும்படியாய் பயிற்சிக்க வேண்டும். அப்படியானால் தேவனும் கூட அவனுக்கு கொஞ்சம் கற்பிக்க வேண்டியிருந்தது. நீ இங்கே இரு, நான் கில்கால் மட்டும் போகிறேன், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று கூறினான். தீர்க்கதரிசியானவன் அந்த வல்லமையும் அந்த எலியாவின் சால்வையும் அவன் மேல் இருக்க உணர்ந்த பின்னர், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று கூறினான். அப்படியே கில்காலுக்கு சென்றனர். அது கிறிஸ்தவ அறிக்கை, ஞானஸ்தானம் இவைகளின் ஸ்தலமாயிருக்கிறது. பின்னர் அவன், இங்கேயே இப்பொழுது இரு, இது போதுமானது. நீங்கள் ஞானஸ்தானமும் அறிக்கையும் செய்துவிட்டீர்கள், இது போதுமானது. நான் பெத்தேல் மட்டுமாய் சென்று வருகிறேன் என்றான். அதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தமாகும். சொல்லிக் கொள்ளுகின்ற அனைவருக்கு அது எல்லாம் சரியாய்தான் இருக்கும். ஓ, நான் இப்பொழுதுதான் சபைக்குள்ளாக வந்து ஐக்கியப்படுகிறேன், ஏன் அங்கேயே தரித்திருக்க கூடாது? ஆனால் கவனியுங்கள், எலிசாவினால் அந்த விதமாய் நினைத்துக் கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வல்லமையை அவன் ஏற்கனவே உணர்ந்து விட்டான். இன்னும் அதிகமாக அவனுக்கு இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று கூறினான். ஓ, எப்படியாய் நான் அதை விரும்புகிறேன். அவன் தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய பெத்தேலுக்கு சென்றான். அங்கே அவன் ஒரு கூட்ட பண்டிதர்களை கண்டான். அவர்கள் யாவரும் பயிற்சி பெற்ற பிரசங்கிமார்களாக இருந்தார்கள். அவர்கள் சுற்றி நடந்து அவனிடத்தில் வந்து, ஐயா, என்ன என்று உமக்கு தெரியுமா? நீங்கள் அந்த குச்சியின் சிறிய முனையில் இருக்கிறீர்கள். எலியா உம்மிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட போகிறார் என்பது உமக்கு தெரியுமா? அவர் மிகவும் வயது சென்றவராய் இருக்கிறார். அவரால் நீண்ட காலம் இனி ஜீவிக்க முடியாது. எலியா எடுத்துக் கொள்ளப்பட போகிறார். நீர் அங்கே ஒரு பைத்தியக்காரனை போன்று நின்று கொண்டிருக்க போகிறீர். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இப்பொழுது கூறட்டும். தேவனை எப்பொழுதாவது ஒருவன் துதித்திருப்பானேயானால், அவனால் ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட தொட்டியிலிருந்து அவனுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளவே முடியாது, அல்லது தீர்த்துக் கொள்ள சித்தமாய் இருக்க மாட்டான். அவனால் அதை செய்ய முடியாது. அவர்கள் அங்கே உள்ள தீர்க்கதரிசிகளின் பள்ளியில் பெற்ற அவர்களுடைய மதசாஸ்திரம் தேவனுடைய மனிதனின், அதாவது தேவனை ஏற்கனவே ருசித்தவனின் தாகத்தை அங்கே தீர்க்காது. அவர்கள் தொடர்ந்து அதை விளக்கி, ஓ, நீர் இங்கேதான் இருக்க வேண்டும், ஏன் 6 வாரங்களில் நாங்கள் உமக்கு ஒரு PhD பட்டம் கொடுத்து விடுவோம், நாங்கள் உமக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து உமக்கு பிரசங்கிக்க அங்கீகாரம் கொடுத்து அனுப்புவதற்கு சுமார் 4 வருஷங்கள் ஆகும் என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அது தகுதியை பெற்றுவிட்டீர்கள் என்றால் நாங்கள் உண்மை எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு வெளியே அனுப்புவோம் என்று நம்ப செய்வார்கள். ஒரு தேவனுடைய மனிதனை அது ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. நீர் மட்டும் ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் எங்களோடு தரித்திருந்தால் உண்மை ஒரு போதகராக இருக்க நாங்கள் உமக்கு பயிற்சி அளிப்போம். அந்த விதமான காரியத்துக்கு அவனுக்கு நேரமில்லை. அவன் வீட்டிற்கு போகும் பாதையில் போய்கொண்டிருக்கிறான். அதற்கும் மேலாக அவன் வந்துவிட்டான். பரலோகத்தின் ருசியை அவனுடைய ஆத்மாவில் ஏற்கனவே அவன் ருசித்திருக்கிறான். உன்னுடைய தலைமையானவர் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார் என்று உனக்கு தெரியுமா என்று கூறினான். அவன் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். ஆம், நான் அதை அறிவேன், ஆனால் நீர் பேசாமல் அமைதியாயிரும் என்றான். வேறு வார்த்தைகளுக்கு கூறினால், உன் உயிரை காப்பாற்றிக் கொள், அதை குறித்து எனக்கு கூற முயற்சிக்காரே. நான் என்ன செய்ய போகிறேன் என்று என்னிடத்தில் கூற முயற்சிக்காரே. நான் எங்கே போகிறேன் என்று தேடுகிறேன் என்று எனக்கு தெரியும் என்றார்கள். தேவனே, அது போன்ற மனிதர்களை எங்களுக்கு தாரும். இதன் பேரில் இப்படி அப்படி அசைவதும் அதன் பேரில் இப்படி அப்படி அசைவதுமாய் இராத தேவனால் பயிற்சி மிக்கப்பட்ட மனிதர்களை தாரும். நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும், அதை குறித்து என்னிடம் பேச வேண்டாம், அமைதியாயிரும். என்னை அதைரியப்படுத்த முயற்சிக்காது, ஏனென்றால் அது எந்த நன்மையும் செய்யப்போவதில்லை. ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும் அந்த அளவு தைரியம் இருக்குமானால் நலமாயிருக்கும். ஓ, அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று, அது உண்மையானதல்ல. நீங்கள் கவனியுங்கள், நீங்கள் மீண்டும் யார் யாவீர்கள். பேசாமல் அமைதியாயிருங்கள். அதை குறித்து எனக்கு ஒன்றும் கூற வேண்டாம், நான் போய்கொண்டே இருக்கிறேன். எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். ஓ, தேவனுடைய குமார்களாகிய உங்களைதான் அக்கறையின் ஆதிக்கத்துக்குள்ளாக பயமின்றி பிரவேசியுங்கள், அச்சமின்றி பிரவேசியுங்கள். தேவனை அவருடைய வார்த்தையில் எடுங்கள். அவர் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார் என்பதை நான் அறிவேன், ஆனால் நான் அக்கறை கொள்வது அதுவல்ல. என்னுடைய கவனத்தை இழுக்கத்தக்கதாக இங்கே உங்களிடத்தில் ஒன்றினே இல்லை. உங்களுடைய பட்டங்கள் எல்லாம், உங்களுடைய PhD, BA, இந்த எல்லா காரியங்களும் என்னை திருப்திப்படுத்துவதில்லை. பேசாமல் அமைதியாயிருங்கள். நீர் அங்கே எங்கேயோ வெடிக்கப் போகிறீர் என்றான். சரி, அப்படி நான் வெடித்தால் நான் வெடித்து போகட்டும், நான் என் பாதையில் இருக்கிறேன் என்று கூறி அவன் போய்கொண்டே இருந்தான். உன்னால் அதை கடந்து போக முடியாது, என்னால் அதை கடந்து போக முடியாது என்று எனக்கு தெரியும், ஆனால் தேவன் கடந்து கொண்டு போக பண்ணுவார் என்று கூறினான். சரி, எலிசா யோர்தானுக்கு போகிறான், நானும் அவனோட கூட போகிறேன். ஒவ்வொரு ஜீவியத்திலும் தேவனுக்கு யோர்தான் தேவையாயிருக்கிறது. எனவே எலிசா சுத்தி வந்தான். எலியா எலிசாவிடத்தில், நீ ஒரு வாலிப மனிதன் என்றான். ஒரு கால் இன்றுவரமாக உண்மையிலேயே உனக்கு எந்த படிப்பும் இருந்ததில்லை என்று கூறியிருக்கலாம். அந்த வயதான தீர்க்கதரிசி அவனை பரீட்சித்து பார்க்க முயன்று கொண்டிருந்தார். அவன், நீ ஒரு வாலிப மனிதன், உனக்கோ அதிகப்படியான பள்ளி பயிற்சி கிடையாது, சொல்ல போனால் உனக்கு ஒரு இலக்கண பள்ளி படிப்பு கூட கிடையாது. உனக்கு செய்ய தெரிந்ததெல்லாம் எப்படி உழ வேண்டும் என்பதுதான். எனவே நீ இங்கே தங்கியிருந்து உன்னுடைய பிஏ பட்டத்தை பெற்றுக்கொள் என்று இதை போன்று கூறியிருக்கலாம். புரிகின்றதா? நீ இங்கேயே தங்கியிருந்து உன்னுடைய பட்டத்தை பெற்றுக்கொள். ஆனால் எலிசாவிடம் அல்ல, ஒரு முறை தேவனை தொட்டவனும் அவன் மேல் அபிஷேகத்தின் வல்லமையை உணர்ந்து விடுமான அந்த மனிதனிடம் அல்ல. அவன் சொன்னான், நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவன் தரிசனத்தை கண்டான். என்ன சம்பவிக்கப் போகிறது என்று அவன் அறிந்திருந்தான். அவர்கள் இருவருமாக யோர்தானுக்கு சென்றார்கள். யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம். வயதான மனிதனும் வாலிபமான மனிதனுமாய் அங்கே அவர்கள் நின்றார்கள். அது உண்மையாகவே கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் பிரதிநிதித்துவமாயிருக்கிறது. அங்கே யோர்தான் அண்டையில் அவர்கள் இருவரும் நின்றார்கள். யூதேயாவின் குண்டுகளிலிருந்து, மகத்தான பாறைகளிலிருந்து வெளியே ஓடி கர்ச்சனையே போன்று அவள் அதோ வந்து கொண்டிருக்கிறாள். நரைத்த தலைமயிர் அவருடைய முதுகின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க, மங்கிய கண்கள் யோர்தானின் ஊடாக பார்த்துக் கொண்டிருக்க எலியா அங்கே இருந்தான். அவருடைய ஒவ்வொரு அசைவையும் இந்த வாலிபன் கவனித்துக் கொண்டிருந்தான். ஒருவன் வாலிப மனிதன் தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கும்படியாக ஒரு தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். இன்னொருவனோ வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறான். அவர்கள் இருவரும் யோர்தான் அண்டையில் இருந்தார்கள். எலிசாவை பொறுத்த மட்டில் எலியா வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறான். எலியா ஒரு கசப்பான ஜீவத்தை உடையவனாயிருந்தான். அந்த பெண் பிரசங்கியாளாகிய எசவேலும் ஆகாபும் அவனுடைய பாதையை மிகவும் கரடுமுருடாக்கினார்கள். அவன் கடந்து வந்த கற்களும் அவன் ஊடாக போக வேண்டியதாக இருந்த எல்லா காரியங்களையும் எலியா களைத்து போய்க் கொண்டிருந்தான். ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்ததை அவன் அறிந்திருந்தான். யோர்தான் அக்கரையில் அவனுடைய ஓய்வு இருந்தது. ஆனால் எலிசாவோ எலியாவின் மேலிருந்த அந்த ஆவியையே கவனித்துக் கொண்டிருந்தான். எனவே நீங்கள் கவனித்து பார்த்தால், ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் வெற்றி போட வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்குள் வரும்போது யோர்தானின் குளிர்ந்த தண்ணீர் உங்களுடைய பாதங்களில் படுவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் கடந்து போக போகின்றீர்களா அல்லது இல்லையா? யோர்தான் என்பது பிரிந்து போகிறதா இருக்கிறது, பிரிதலா இருக்கிறது. அங்கே பின்னால் குன்றின் மேல் நின்று கொண்டிருந்த பிரசங்கி மகள் இன்னமும் எலிசாவை பார்த்து, நீ பின்தொடர்ந்து போகாமல் இருப்பது நலம், நீயும் போய்விடுவாய் என்று சத்தமிட்டார்கள். இன்றைக்கும் அதேவிதமான குறிப்புத்தான் வருகின்றது என்பதை நீங்கள் கேட்கிறீர்களா? ஆனால் எலிசாவோ தேவன் தேவனாயிருந்து அது அவருடைய தீர்க்கதரிசியானால் நான் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், அதை நான் செய்வதற்கு எனக்கு அவருடைய ஆவி தேவையாயிருக்கிறது, எனக்கு அவர்களுடைய பள்ளிக்கூடம் தேவையில்லை. அவர்களுடைய பள்ளி அதை செய்திருக்குமானால் அவர்கள் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அதை செய்யும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய ஆவி எனக்கு தேவையாயிருக்கிறது. சபைகளின் பள்ளிக்கூடங்கள் அந்த ஸ்தானத்தையும் இயேசுவானவரளித்த வல்லமையும் எடுத்துக் கொண்டிருந்தால் வருஷங்களுக்கு முன்னரே அவர்கள் அதை எடுத்திருக்க வேண்டும். மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக், பிரஸ்பிடேரியன். ஆனால் அதனால் அதை செய்ய முடியாது. அதற்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவி தேவையாயிருக்கிறது. எல்லா ஸ்தாபனங்களின் மற்றெல்லா காரியங்களின் பின்னால் இருக்கின்ற யோர்தானை நீங்கள் கடந்து தனிமையாய் தேவனோடு நிற்க வேண்டும். எனவே தேவன் யோர்தானிலே அவனோடு நின்றார். எலியா மேல் நோக்கி பார்த்துக் கொண்டே அங்கே எங்கோ அக்கறையில் தேவன் அவனை சந்திப்பார் என்பதை அறிந்தவனாயிருந்தான். அவனுடைய சால்வை அவன் கலற்றி சுற்றுமுற்றும் அந்த வாலிபனை பார்த்து யோர்தானை அடித்தான். அவன் அப்படி செய்தபோது யோர்தான் பிளந்தது. அவர்கள் உலர்ந்த தரையில் கடந்து சென்றார்கள். காரங்கள், யோர்தானில் ஒரு வழியை உண்டு பண்ண உங்களிடத்தில் ஏதோ காரியத்தை வைத்துக் கொண்டிருக்க யோர்தான் ஒன்றும் அவ்வளவு மோசமானதல்ல. ஓ, அவர்கள் அக்கறையை சேர்ந்த போது அங்கே இருந்த ஒவ்வொரு புதரிலும் ஒரு குதிரையும் ஒரு ரதமும் பூட்டப்பட்டிருந்தது. எலியாவை வீட்டிற்கு கொண்டு வர ராஜாக்களின் ராஜாவானவர் ஒரு வழித்துணையை அனுப்பியிருந்தார். எலியாவை பொறுத்த மட்டில் அதெல்லாம் முடிந்துவிட்டது. சுமார் 80 வருட காலமாக அவன் அதில் போதுமானதை பெற்றிருந்தான். அங்கே ஜனங்களோடு சண்டடி செய்து கொண்டு தொல்லைகள் முதலானவர்களின் ஊடாக சென்றிருந்தான். அவன் போவதற்கு ஆயத்தமாயிருந்தான். அவன் சுற்றி முற்றி எலிசாவை பார்த்தான். எலிசாவோ ஒரு தரிசனத்தை காண விரும்பினான். எல்லா பள்ளி படிப்பும் அவனுக்கு இருந்தது. அவன் அங்கேயே இருந்து விட்டிருக்கலாம். அவர்களோ எதையும் நோக்கினவர்களாக இல்லை. தேவனோ அவனுடைய சொந்த வழியில் அவனை பயிற்சிக்க போகிறார். ஆக அவன் அப்படியே சுற்றி பார்த்தபோது அந்த புதர்கள் எல்லாம் சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள் இருக்க கண்டான். அது எலிசாவிற்கு ஏதோ காரியத்தை செய்தது. அவன் ஒரு தரிசனம் கண்டான். ஆம் சகோதரனே, தேவன் எலியாவை உயிரே கொண்டு போன போது எலியாவின் ஆவியை 2 மடங்காக பெற்றவனாக எலிசா திரும்பி வந்தான். அவன் எழுப்புதலுக்கு அப்பொழுது ஆயத்தமாயிருந்தான். அதற்கு முன்னர் வயலை உடும் ஒரு பையனாயிருந்த அந்த மனிதனை அப்போது கவனியுங்கள். தேவன் அவனுடைய பெயரை அழிவில்லாததாக்கினார். எல்லா தீர்க்கதரிசிகளும் சுற்றி நின்று கொண்டு அவனை கவனித்துக் கொண்டு அவனுக்கு தலைவணங்க வேண்டி இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய வல்லமையை அவன் தன்மேல் உடையவனாயிருந்தான். யோர்தானுக்கு ஊடாக சென்று உலகத்தின் காரியங்களில் இருந்து அவர்களை வேறு பிரித்துக் கொண்ட ஆண்கள் பெண்களுடைய பாதங்களுக்கு தேவன் இந்த உலகத்தை தலைவணங்க செய்ய போகும் ஒரு வேலையானது வந்து கொண்டிருக்கின்றது. சகோதரனே, சகோதரியே, இன்றிரவு நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் என்ன நினைத்தாலும் தேவனுடையவர்களாய் நீங்கள் யோர்தானை கடந்து போங்கள். தொடர்ந்து போய் வேறு பிரிந்து உலகத்தை பின்னாக விட்டுவிடுங்கள். தேவனுடைய சேவைக்காக அவர்தாமே உங்களை பயிற்சிவிப்பாராக. இந்த எழுப்புதலுக்கு முந்தினதான ஒரு நாளில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ தேடிக்கொண்டும் இருதயங்களை கண்டுபிடிக்க முயன்று கொண்டும் இருக்கிறார். கவனியுங்கள், பவுல் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதனை, ஒரு பரிசேயனை அவர் கண்டுபிடித்தார். அவன் ஒரு சீசனை போன்று ஆவதற்கு முன்னர் அவனை அவர் தயார் செய்ய வேண்டியதாயிருந்தது. காலங்களின் ஊடாக அவர் மனிதனுக்கு என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு உள்ளிருந்த மத சாஸ்திரத்தை அழுத்தி வெளியே எடுக்க வேண்டியதாயிருந்தது. பவுல் தரிசனத்தை கண்ட மாத்திரத்தில் அவர் நேராக எருசலேமுக்கு போகவில்லை. அவனுக்கு போதித்தவரான அந்த நாளின் இஸ்ரவேலின் மகத்தான போதகருமான கமாலியலிடத்திற்கு போகவில்லை. ஆலோசனைக்காக அவன் திரும்பி அவரிடத்தில் போகவில்லை. ஏன், அதற்கு பின்னர் 14 வருஷங்களுக்கு அவன் எருசலேமுக்கு போனதே இல்லை. ஆனால் ஒரு ஜெப கூட்டத்தில் அவன் எகிப்திற்கு போயிருந்தான். அங்கே அநேக புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களை அவன் எழுந்தபடியாய் தேவன் செய்தார். புரிகின்றதா? தேவன் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். யாரையாவது கொண்டு அவர் அதை எழுத வேண்டும் என்றிருந்தார். எனவே அவர் பவுலை தெரிந்து கொண்டார். அவனுக்குள்ளிருந்த மத சாஸ்திரம் அனைத்தையும் அவர் வெளியே எடுத்து போட்டார். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக அவன் அறிந்த அத்தனையும் அவன் மறக்க வேண்டியிருந்தது என்று பவுல் கூறுகிறான். உலகத்தை நமக்குள்ளாக இருந்து வெளியே எடுக்கவும், நம்மை எடுத்து நம்மை நாமே வெறுமையாக்கவும், பயமற்ற ஆண்களும் பெண்களுமாய் இருந்து தேவனை நேசித்து தேவனோடு தரித்திருந்து வேறு பிரிதலின் கோடாகிய யோர்தானை கடந்து அவருடைய மகிமைக்காக அவர் நம்மை எடுத்து உபயோகிக்கத்தக்கதாய் நாம் இருக்க தேவன் இன்றைக்கு முயற்சிக்கிறார். இந்த வேளையில் தான் நீங்கள் கடினமாய் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த தளத்தை கடந்ததே இல்லை என்றால், இந்த கோட்டின் ஊடாக நீங்கள் வந்ததே இல்லை என்றால், நீங்கள் இன்னமும் சரி, என்னுடைய தாயார் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவள் என்று கூறுவீர்களானால் அதெல்லாம் சரிதான். ஆனால் அது உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. ஒருமனைக்கு புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இன்றைக்கு தேவன் அழைக்கிறார். அவர்களை அவர் கீகாலுக்கு அழைக்கவில்லை, எரிகோவுக்கும் பெத்தேலுக்கும் அவர் அழைக்கவில்லை. அவர்கள் அடிந்து போவார்கள். ஆனால் அவர்களை யோர்தானை கடக்கும்படியாய் அவர் அழைக்கிறார். அதனால் அவர் உன்னை வெளியே கொண்டு வந்து அவருடைய சொந்த வல்லமையின் பள்ளிக்குள் கொண்டு சென்று உங்களை ஆக்கவும் உருவாக்கவும் முடியும். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று கவனியுங்கள். அவருடைய குமாரனின் ஆவியை அவர் இங்கே கீழே அனுப்புகிறார். கடந்த 2000 வருஷங்களில் இந்த உலகம் கண்டிராத அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். விஞ்ஞான உலகமானது அதை புகைப்படம் எடுத்துவிட்டது. அடாவரி அக்னி ஸ்தம்பம், கர்த்தருடைய தூதன், இதை படம் எடுத்துவிட்டது. இன்றைக்கு அது பக்தி சம்பந்தமான ஓவிய கலைக்கூடத்தில் இதுவரை புகைப்படமாய் எடுக்கப்பட்ட ஒரே இயற்கைக்கு மேம்பட்டதாக வாஷிங்டன் டிசியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் எடுத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அது என்னவாயிருக்கிறது? அது யோர்தானை கடப்பதாகும். தேவனோடு தனித்திருங்கள். அவருடைய சொந்த சுத்திகரிப்பின் சூளையில் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மகத்தான முதன்மையான குயவனுடைய சக்கரத்தின் மேல் ஏறு, அவர் உன்னை வணையட்டும். இன்றைக்கு நாம் ஜெபத்தில் இருக்கையில், அந்த தலத்திற்கு நாம் வந்து கொண்டிருக்கையில், அவருடைய சக்கரத்தின் மேல் உங்களை வைத்து, இதோ இருக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய சொந்த சித்தம் போல் என்னை வணைந்து உருவாக்கும் என்று கூறுங்கள். தேவன் அதை செய்வார். ஜெபத்திற்காக நாம் உருவனும் தலைமணங்கி இருக்கையில், உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற ஜனங்களிடத்தில் ஜெபத்திற்கு முன்னதாக இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இன்றிரவு எத்தனை பேர்கள் இயேசுவோடு கூட யோர்தானுக்கு சென்று அங்கிருந்து கடந்து ஒரு தரிசனத்தை காணக்கூடிய மட்டும் போய் தேவன் என்றால் உண்மையிலேயே என்னவென்று அறிந்து கொள்ள உத்தமமாயிருக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தினீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று நோக்குங்கள், சுமார் 200 கரங்கள் இக்கட்டிடத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நேராக யோர்தானுக்கு போங்கள். குருமார்கள் பள்ளிக்கல்ல. எலிசா சரியாக அதன் பக்கமாக சென்றான். அவர்களோ இங்கே இரு என்றார்கள். அவனோ எனக்கு தேவையில்லை, அது மனிதனால் ஆனது என்று கூறினான். தேவனை பற்றின தாகமுடைய ஒரு மனிதனுடைய தாகத்தை அது ஒருபோதும் தணிக்காது. எந்த குருமார் பள்ளி அனுபவமும் எந்த கலைப்பட்ட முதலானவைகள் ஒருபோதும் அந்த தாகத்தை தணிக்காது. ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து நீங்கள் குடிக்குமட்டாக தணிக்காது. கரத்தை உயர்த்தினவர்கள் இப்போது என்னோடு கூட ஜெபியுங்கள். அன்புள்ள தேவனே, இந்த சில நிமிஷ ஆராதனையில் உஷ்ணத்தில் மதிலை சுற்றி நின்று கொண்டிருக்கின்ற ஆண்களும் ஸ்திரீகளும் பையன்களும் பெண்களும் வெளியே ஜன்னல்களின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் அங்கே அவர்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருக்கிறது. அதாவது அவர்களுடைய கவனத்தை நீர் பற்றிக் கொண்டீர். இல்லை என்றால் அவர்கள் கடந்து போயிருப்பார்கள். அந்த விதமாக அவர்கள் நின்றிருக்க மாட்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, அவர்கள் மாநிலர்கள் என்று அறிந்திருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மாண்புமிகு மேயர்களில் ஒருவர் துணை ஜனாதிபதி பேச கேட்டுக் கொண்டிருந்து அப்படியே மறித்து போய்விட்டார் என்று தினசரி பத்திரிகையில் வாசித்தோம். இன்னொருவர் பந்து விளையாட்டின் போது அன்றொரு இரவு நன்றாய் அறியப்பட்ட ஒரு மனிதன் மறித்து போய்விட்டார். அவர்களுடைய ஆத்மா இன்றிரவு எங்கேயோ இருக்கிறது. தேவனே, என்றோ ஒரு நாள் அது எங்களுடைய வழியாயிருக்கும். ஒருவேளை அதே மாதிரியாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் போயாக வேண்டும். மனிதர்கள் தாமே தங்களுடைய நிலைக்கு வந்து வெறுமென சபையை சார்ந்திருப்பது அது உங்களுடைய தேவை அல்ல என்ற உணர்வுக்குள்ளாக வரட்டும். ஆவியினால் நிறைந்தவனும் பிறந்தவனும் செதுக்கி எடுக்கப்பட்டவனும் பரிசுத்த ஆவியினால் தகனிக்கப்பட்டவனும் அடையாளம் போடப்பட்டவனும் கோட்டை தாண்டினவனுமான தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர் உமக்கு தேவையாயிருக்கிறது. வில்லி கிரகமும் இன்னும் மற்றவர்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுமான எழுப்புதலை நீர் அனுப்ப போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அவர்களுடைய மனசாஸ்திரத்திலிருந்து விலகி நிற்கிறவர்களும் அவர்களுடைய சொந்த வழிகளிலிருந்து விலகி நிற்கிறவர்களும் பயமற்றவருமானவர்களும் நலகுலட்சணங்களை உடையவர்களும் உம்மை விசுவாசிக்கிறவர்களும் உம்முடைய வார்த்தையின்படியாய் உம்மை எடுத்துக் கொள்ளுகிறவர்களுமானவர்களை உம்மால் எடுக்க முடியும். தேவனே, தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்கக்கூடியவர்களும் உலகத்துக்கு அவைகளை விற்று போடக்கூடியவர்களுமானவர்கள் அநேகர் இப்பொழுது இங்கே பிரசன்னமாய் இருப்பார்களாக. அறிக்கையின் சரமும் கிறிஸ்தவ துவக்கவுமான கில்காலை கடந்து போகக்கூடியவர்களுமானவர்கள் உமக்கு தேவையாயிருக்கிறார்கள். அவர்களுடைய மதசாஸ்திரத்துடன் அமர்ந்திருக்கும் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளின் பள்ளியை கடந்து போகக்கூடியவர்கள் உமக்கு தேவையாயிருக்கிறது. யோர்தானுக்கு ஒரு சிறந்த தரிசனத்திற்கு சென்று கடக்கும் போது ஜீவிக்கின்ற தேவனை இன்னமும் ஜீவிக்கின்றவராய் கண்டார்கள். பின்னறிந்த தீர்க்கதரிசியானவன் அவனை சுற்றிலுமாய் அக்கிரமயமான தூதர்களும் ரதங்களும் தோத்தானிலே ஒரு நாள் இருக்க கண்டதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் இன்னமும் இங்கே இன்றிரவு இருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய புருஷர்களை அடையும், உம்முடைய ஸ்திரீகளை அடையும், உம்முடைய பையன்களை அடையும், உம்முடைய பெண்களை அடையும். கர்த்தாவே, அவர்களுடைய இருதயங்களுக்கு சமாதானத்தை பேசுவீராக. உலகத்தின் காரியங்களுக்கு அப்பால் அவர்கள் கடந்து போவார்களாக. ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். நான் சிறிது நேரம் உண்மையாக அமைதியாக ஆராதனையில் சிறிது நேரம் பாட விரும்புகிறேன். உம்முடைய சொந்த வழியாய் இருப்பதாக கர்த்தாவே, உம்முடைய சொந்த வழியாய் இருப்பதாக. என்னை முழுவதுமாய் உம்முடைய அதிகாரத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். ஒப்பு கொடுத்தவனாய் அமைதியாய் காத்துக் கொண்டிருக்கையில் என்னை உருவாக்கி உம்முடைய சித்தத்தின்படியாய் என்னை ஆக்கும். நாம் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் விதமாய் பாடுவோமாக. மெதுவாக இப்பொழுது ஆராதனையில் சுற்றுமுற்றும் பார்க்காதீர்கள், தேவனை நோக்கி பாருங்கள். மிகவும் நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஆராதிக்க விரும்புகிறீர்களா? செய்தி இப்பொழுது முடிந்துவிட்டது. ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆராதனையில் அந்த பாடலை பாடுவோம். அதன் அர்த்தத்தை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து பாருங்கள். கர்த்தாவே, இதை அழியும் தெய்வீக பிரசனத்தில் இருக்கும் இந்த சிறிய பிள்ளைகள் துவங்கி வயதான புருஷர்கள் ஸ்திரீகள் மட்டுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய விசுவாசத்தின் மேல் கிரியை செய்து அவர்களுடைய எல்லா சந்தேகங்களையும் அவர்களுடைய எல்லா தோல்விகளையும் நீக்கி போட்டு உம்முடைய சித்தத்தின்படியாய் அவர்கள் வார்ப்பிக்கப்படுவார்களாக. அவர்கள் உம்முடைய உருவாக்கும் சக்கரத்தின் மேல் இருக்கையிலே நாங்கள் எங்களுடைய ஆத்துமாக்களை அர்ப்பணிக்கும்படியாய் வைக்கிறோம். மறுபடியும் வார்ப்பியும் இதை அழியும். ஓ தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஓ கரடுமுரடான செய்திக்கு பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அந்த இனிமை, அது வார்த்தையினால் வருகிறது. அதில் ஒரு சரணத்தை நான் பாடப்போகிறேன், அல்லது அதை முயற்சிக்கப் போகிறேன். அவர்கள் என்னவா இருந்தார்கள்? தேவன் பயிர்த்தித்ததும் அழைத்ததுமான மனிதர்கள். தேவன் தம்முடைய வார்த்தை அதற்குள்ளாக போடும்படியாக அவரால் எப்படி ஒரு கோலை எடுத்து உபயோகிக்க முடியும்? அவன் ஒரு பயந்தவன். அக்காரணத்தினால் தான் அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறார்கள். தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் பயந்தாங்கொள்ளி மனிதர்கள் அல்ல. தேவன் உள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவன் துரிதமாக அவனுடைய ரத்தத்தை எப்படி முத்தரிப்பான்? அவனுடைய சாட்சியை ரத்தத்தோட முத்தரிப்பான். கவலைப்பட மாட்டான். அவன் ஜீவிக்கிறது கிறிஸ்துவாயிருக்கிறது. கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவு இவனுக்கு ஆதாயம். அந்த விதமாகத்தான் அவர்கள் உணர்கிறார்கள். இப்பொழுது ஜெபவரிசைக்கான நேரம் இது முன்னதாகவே துவங்குகிற ஜெபவரிசையா இருக்கிறது. 8:20 தான் ஆகிறது. ஆனால் நாம் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறோம். நீங்கள் இதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் தாமே பேசின ஒரு வார்த்தையோடு நம்மால் செய்யக்கூடிய எல்லா பிரசங்கத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இப்போது ஜெபவரிசையை துவங்க இதை நாம் எல்லாருக்கும் ஜெபம் செய்வோம் என்று வாக்களித்திருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் அதை நாம் செய்வோம். ஒவ்வொரு இரவும் நாம் ஜெப அட்டைகளை கொடுத்தோம். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு கூட்டத்தை வகையறுத்தலுக்காக அழைப்போம் என்று கூறியிருந்தோம். ஆனால் ஜனங்கள் அப்போது சில பேர் அந்த இரவிலேயே போய்விடுவார்கள். நமக்கு ஒரு மகத்தான கூட்டம் உண்டாயிருக்கும். ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஜனங்கள் போய்விடுவார்கள். அடுத்த நாள் இரவிற்கு நாம் இன்னும் அதிகமான ஜெப அட்டைகளை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் சரியாய்தான் கூறுவேன் என்று நினைக்கிறேன். நான் நோக்கி பார்க்கிறது அங்கே பின்னாக நின்று கொண்டிருப்பது ஃபானி வில்சன் அல்ல என்று நினைக்கிறேன். எனக்கு நினைவிருக்கிறது, நான் அந்த ஸ்திரீயை சுமார் 17 வருடங்களுக்கு முன்னர், ஓ அதை காட்டிலும் அதிகமாக, சுமார் 1932 சயரோகத்தோடு அவள் மறித்துக் கொண்டிருந்தாள். இந்த பட்டணத்து வைத்தியர்கள் ஒன்று முடியாது என்று கைவிட்டனர். அவளுக்கு ரத்த பெருக்கு கண்டு அவளுடைய போர்வை முதலானவர்கள் யாவும் ரத்தத்தால் தோய்ந்திருந்தது. அவளுடைய புருஷனும் மகளும் வந்து என்னை காலையில் கண்டார்கள். நான் அங்கே போய் அவள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் பெயரை கூவி அழைத்தேன். சில நாட்களுக்கு பின்னர் ஒரு குளுமையான குளிர்காலத்தில் நான் அவளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவள் அப்படியே வீதியின் ஒரு பழைய கால்நடை வாகனத்தின் பின்னால் அவ்வளவு ஈழத்தோடு சென்றார். அவள் ஜீவிக்கிறாள். இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், கிறிஸ்துவானவர் அதை செய்தார். அநேக வருஷங்களுக்கு பிறகு அவளை முதன் முதலாய் சந்திக்கிறேன். கூட்டத்தில் இருக்கவரை சுற்றி பார்த்து அதை காண்கிறேன். தேவன் இன்னமும் ஜீவிக்கிறார். அது சரியே. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று அவர் கூறினார். இது என்னவென்று நான் ஒருவிதமாய் உங்களுக்கு பொருத்தி காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு கால் போய் எனக்கு அது புரியவில்லை என்று கூறுவீர்கள். இப்பொழுது என்னுடைய வாதம் இதுதான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அப்படியே மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது அவர் அப்படி மாறாதவராய் இருப்பாரானால் ஒவ்வொரு அடிப்படை கொள்கைகளிலும் அவர் மாறாதவராகவே இருக்க வேண்டும். வல்லமையில் மாறாதவராக இருக்க வேண்டும். பலத்தில் மாறாதவராக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் முன் இருந்தது போன்று மாறாதவராக இருக்க வேண்டும். இங்கே அவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது ஒரு சமயம் சில கிரேக்கர்கள் அங்கே வந்து ஐயன்மீர் நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்றனர். இயேசுவை பற்றி எப்பொழுதாவது கேள்விப்பட்ட ஒவ்வொரு ஸ்திரீ புருஷருடைய வாஞ்சையும் அருவாகவே அவரை காண வேண்டும் என்பதாகவே இருக்கும். அவர் அப்படி மாறாதவராய் இல்லை என்றால் அப்பொழுது நம்மால் அவரை காண முடியாது. ஆனால் அப்படி அவர் மாறாதவராய் இருந்தால் நம்மால் அவரை காண முடியும், அல்லது அவர் ஏதோ காரியத்தை தவறாக கூறியிருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்பது ஒரு தனி பெருப்பெயராகும், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்படியானால் இயேசுவானவர் அவருடைய சபைக்குள் இருந்து அவர் செய்த அதே காரியங்களை உலகத்தின் முடிவு பரியந்தம் செய்து கொண்டிருப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது. சரி, அப்படியானால் நாம் எப்படி அவரை காணப்போகிறோம்? நாம் அவருடைய ஆவியை பார்த்தாக வேண்டும். அவர் நமக்குள்ளாக இருந்தால் அந்த ஆவியானது அவர் அப்போது செய்த அதே காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது அதே ஆவியாய் இருக்க முடியாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
And if we bear, if the branch is in the vine, the branch will bear the kind of fruit.
கொடியானது திராட்சை செடியில் இருக்குமாயின் செடியானது அதற்கு கொடுக்கின்ற விதமான கனிகளை அது கொடுக்கும். சரி, அந்த திராட்சை செடியிலிருந்து வெளிவந்த முதலாவது கொடி வெண்டேகோசே கொடியாக இருந்தால் தரிசனங்கள், வல்லமைகள், சுகமளிப்பவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம், மகத்தான அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்கும். அடுத்த கொடியானது அதே விதமான கொடியாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து கடைசி மட்டுமாக அதே விதமாகவே இருந்தாக வேண்டும். அதைதான் இயேசு சொன்னார். இப்பொழுது நேற்றைய தினம் அவர் என்னவாய் இருந்தார் என்று நாம் பார்ப்போம். நேற்றைய தினம் அவர் என்னவாய் இருந்தார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தால் இப்பொழுது நான் ஒரு குறுக்கு வழி எடுக்கின்றேன். நேரத்தின் காரணமாக ஒரு நிமிட உபதேசத்தை கொடுக்க போகிறேன். நேற்றைய தினம் அவர் என்னவாய் இருந்தார் என்று நம்மால் காண முடிந்தால் அப்பொழுது அவர் இன்றைக்கும் என்றைக்கும் எப்படியாய் இருக்க போகிறார் என்பதை நம்மால் காண முடியும். அது போதுமானதா? இப்பொழுது அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபொழுது அவர் மேசியாவாக வந்தார். யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். ஒரு கிரியையும் அதுவரைக்கும் செய்யவில்லை. அவருடைய ஆரம்ப ஊழியத்துக்குள் அவர் பிரவேசித்தார். அவர் யாருக்காக அனுப்பப்பட்டார்? யூதர்களுக்காக. இப்பொழுது உலகத்தில் மூன்று வித இனத்தவர்களே இருந்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். அவை யாதென்றால் யூதர்கள், புறஜாதியார்கள், சமாரியர்கள், அது காம் சேம் யாபேத் என்பவருடைய ஜனங்களாயிருக்கிறார்கள். யூதன், புறஜாதியான், சமாரியன். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு பரலோகத்தின் திருவுகோள்களோடு யூதர்களை அழைத்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பிலிப்பி போய் சமாரியரிடத்தில் பிரசங்கித்தான். அவர்கள் எல்லாரும் விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அவர்கள் மேல் வரவில்லை. பேதுரு நிறத்தில் திருவுகோள்கள் இருந்தது. அவன் அங்கு சென்று அவர்கள் மேல் கரங்களை வைத்தான். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். பின்னர் புறஜாரியான கொர்நேலியு ஒரு தரிசனத்தை கண்டான். அதாவது அவன் ஆளை அனுப்பி சீமோன் பேதுரு எண்ணப்பட்ட பேதுருவை அழைக்க வேண்டும். அவன் தோல் பதினருடைய வீட்டில் தங்கியிருக்கிறான். பேதுரு அங்கே வந்தபோது பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் இறங்கினார். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொன்னார். வெளிவருகின்ற ஒவ்வொரு கொடியும் அதே போன்றுதான் இருக்கும். புரிகின்றதா? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் புறஜாதியாரிடத்தில் வரவில்லை. எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? எந்த புறஜாதியாரிடத்திற்கும் போகக்கூடாது என்று அவருடைய சீஷர்களுக்கு அவர் கூறியிருந்தார். எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலரிடத்தில் பிரசங்கியுங்கள் என்றார். இப்பொழுது அந்த நாளில் அவர் வருவதற்கு யார் காத்திருந்தார்கள்? புறஜாதியார்கள் அல்ல. நாம் அஞ்ஞானிகளாக இருந்தோம், ஆங்கிலோ சாக்சன்களாக இருந்தோம், சூரியன் முதலானவர்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ரோமர்களாய் நாம் இருந்தோம். நாம் இன்று மேசியாவையும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் யூதர்களும் சமாரியர்களுமோ அவனில் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். அவருக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு அவர் தம்மை எந்த விதமாய் அறிவித்தார்? நான் திரும்பி பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரத்துக்கு போவோமாக. ஒரு நிமிடம் பார்ப்போம், கூர்ந்து கவனியுங்கள். முதன் முதலாக அவரிடத்தில் கொண்டு வந்த யூதன் யார் என்றால், அந்த அந்திரேயா மனமாறினான். அவன் போய் அவனுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கண்டு அந்த சீமோனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்தான். இயேசுவானவர் அவனுடைய பெயர் என்னவென்றும் அவனுடைய தகப்பனின் பெயர் என்னவென்று கூறினார். எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? பின்னாக ராஜ்யத்தின் திறவுகோள்களை வைத்துக் கொள்ளப் போகின்ற அந்த மனிதனுக்கு அது என்ன செய்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் மேசியா தான் என்று அதுதான் அவரை நிரூபித்தது. திருப்பு மனம் மாறின உடனே அவன் போய் நாத்தான் வேலுவை கண்டான். அது மலையை சுற்றி சுமார் 30 மைல்களுக்கு அப்பால் இருந்தது. அவனுடைய வீட்டிற்கு போய் அவன் இந்த வண்ணமாய் கூறுகின்றதை என்னால் கேட்க முடிகின்றது. ஓ, அவர் அந்த ஒலிவ தோட்டத்துக்குள் இருக்கிறார் என்றால் மிகவும் வேகமாக பிரித்து அங்கே ஓடி போய் அவனை ஒரு மரத்தடியின் கீழ் இருக்க கண்டான். நாத்தான் வேல் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் ஜெபித்து முடிக்குமட்டாய் அவன் காத்துக் கொண்டிருந்தான். பின்னர் அவனிடத்தில், எப்படி இருக்கின்றான் நாத்தான் வேல், உன்னுடைய விளைச்சல் எப்படி இருக்கிறது என்றான். ஓ, அவனிடத்தில் ஒரு செய்தி இருந்தது. இயேசுவை சந்தித்த அந்த மனிதனிடத்திலும் அந்த விதமாகத்தான் இருக்கும். புத்தியீனத்திற்கு அவனிடத்தில் நேருமே இருக்காது. வந்து பார், நாங்கள் யாரை கண்டோம் என்று யோசேப்பின் குமாரனாகிய நசரேயனாகிய இயேசுவை கண்டோம் என்றான். நாத்தான் வேல் ஜெபத்திலிருந்து எழும்பி அவனுடைய உடையை தட்டிக் கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகின்றது. அவன், இப்ப பிலிப்பு, நீ ஒரு நல்ல மனிதன் என்றும் நீ ஒரு உண்மையான மனிதன் என்றும் நான் அறிவேன். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். சரி, உனக்கே தெரியும், அப்படியே மேசியா வருவாரானால் அவர் சபையின் மூலமாக எருசலேமுக்கு தான் வருவார் என்றான். அதை தான் ஜனங்கள் இன்றைக்கு கருதுகிறார்கள். புரிகின்றதா? அவர் எருசலேமுக்கு வருவார். கடந்த கூட்டத்திலே காய்பா அதை அறிவிக்கவில்லையே, அதை நான் எந்த வேத சாஸ்திரியும் அதை அறிவிக்கவில்லையே. ஆக உன்னை ஒரு உண்மை உள்ள மனிதன் என்பதை நான் அறிவேன். ஆழத்தின் கடைசியிலே நீ தவறிவிட்டாயா என்றான். ஓ, அப்படியெல்லாம் இல்லை, நீயே வந்து பார், அறிந்து கொள் என்றான். அதற்கு அவன், யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். எந்த மனிதனும் கொடுக்கக்கூடிய ஒரு மேலான பதிலை, வந்து நீயாகவே பார் என்றான். இப்பொழுது சுட்டிக்கொண்டு பாதையில் போய்கொண்டிருக்கும் போது என்னால் பிலிப்பு கூறுவது அல்லது பிலிப்பு நாட்டாவிடத்தில் என்ன என்று உனக்கு தெரியுமா? நீ மீன் வாங்கி காசை கொடுத்து விட்டு ரசீது கேட்டதற்கு எனக்கு கையெழுத்து போட தெரியாது என்று கூறினானே அந்த வயதான மீன்காரன், உனக்கு நினைவிருக்கிறதா என்றான். ஆம் என்றான். அவனுடைய பெயர் சீமோன் நினைக்கிறேன் என்றான். ஆம், அதேதான் என்றான். அந்த ஒரு நாள் நான் அவனை மேசியாவுக்கு முன்பாக கொண்டு போனேன். அவனை கண்ட மாத்திரத்தில் அவர், உன்னுடைய பெயர் சீமோன், உன்னுடைய தகப்பனாரின் பெயர் யோனா என்று கூறினார். எனவே உன்னை அவர் முன்பாக கொண்டு போகும் போது நீ யார் என்பதை அவர் கூறாமல் போனால் அது என்னை ஆச்சரியப்படவே வைக்கும் என்றான். அவன் சொன்னான், இப்போது ஒரு நிமிஷம் போதும், எனக்கு அல்ல என்றான். ஆக அடுத்த நாள் அவர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். வழக்கம் போன்று இயேசுவானவர் ஜெப வரிசையில் யார் எஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். பிலிப்பு மேலே ஏறி வந்து கூட்டத்தை நோக்கி வந்தான். இயேசு மேல் நோக்கி பிலிப்பு திட்டின் வழியாக ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வருவதை கண்டார். அவனை நோக்கி பார்த்து, இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேல் என்று கூறினார். அது ஒரு வினோதமான உபதேசமா? அது நேற்றைய இயேசுவாய் இருந்தது. அவர் மாறாதவராய் இருப்பாரானால் அது இன்றைய இயேசுவாய் இருக்க வேண்டும். அந்த மனிதன் அப்படியே நின்றான். என்னால் நாத்தான் வேலை காண முடிகின்றது. பிரிப்பு முழங்கையால் அவனை முட்டி, நான் உன்னத்தில் என்ன சொன்னேன், நான் உன்னத்தில் என்ன சொன்னேன்? அவன் ரபி என்றான். அதற்கு போதகர் அல்லது இன்றைக்கு நாம் எப்படி அழைக்கின்றோமோ அது உங்களுக்கே தெரியுமே. உண்மையிலே அதற்கு சரியான எபிரேய வார்த்தை போதகரே என்பதுதான். அதற்கு அவன், ரபி, நீ எப்பொழுது என்னை அறிவீர் என்றான். என்னை குறித்த எந்த காரியத்தையும் உமக்கு எப்படி தெரியும்? என்னுடைய ஜீவியத்தில் நான் உமை கண்டதே இல்லை. நான் ஒரு இஸ்ரவேல் என்று உமக்கு எப்படி தெரியும்? நான் நீதி உள்ளவன், உத்தமன், உண்மை உள்ளவன் என்று உமக்கு எப்படி தெரியும்? உம்முடைய ஜீவியத்தில் நீர் என்னை கண்டதே இல்லை, உமக்கு என்னை எப்படி தெரியும் என்றான். அதற்கு அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ மரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். மலைகளை சுற்றி 30 மைல்கள் நேற்றைய தினம் அவன் என்ன கூறினான்? அதற்கு அவன், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். யூதர்கள் மட்டும் அதை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் இப்பொழுது பெறும். அது தெரிந்து கொள்ளப்பட்ட யூதன். தெரிந்து கொள்ளுதலில் எத்தனை பேர்களுக்கு விசுவாசம் உண்டு? ஓ, அநேக ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். புரிகின்றதா? வேதமாவிதமாக கூறுகிறது. ஆனால் அந்த மனிதனோ தேவனுடைய ஆவியை தன்னில் உடையவனாய் இருந்தான். அவன் அதை அறிக்கை
செய்தான்.
நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று கூறினான். ஆனால் அந்த நாளின் வேத சாஸ்திரிகளும் ஆச்சாரியர்களும் மகத்தான போதகர்களும் அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் என்ன கூறினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் ஒரு குறி சொல்லுகிறவன், பெயெல்செபூலின் ஆவியை தன்மேல் கொண்டவனாய் இருக்கிறான் என்றார்கள். அவர்கள் சத்தமாக கூறவில்லை. இல்லை இல்லை. ஆனால் இயேசு அப்படியே திரும்பி அவர்களை நோக்கி பார்த்தார். அவர், நீங்கள் அந்த விடமாக என்னை அழித்து உங்களுக்கு ஒன்றும் நேராமல் போகலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டியதான ஒரு நேரம் வரும். அப்பொழுது நீங்கள் அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். அப்படியானால் நாம் எதை குறித்து இடைபடுகிறோம்? அது யூதர்களை குறித்து. அசலான உண்மையான உத்தமமான யூதர்கள் அவர்தான் மேசியா என்று விசுவாசித்தார்கள். வேத சாஸ்திரிகளும் போதகர்களும் அவர்கள் என்னவா இருந்தார்கள்? நாம் பார்த்து வந்த காரியங்களின் ஊடாக பார்த்தபடி சர்ப்பத்தின் வித்தா இருக்கிறார்கள். அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்றார். இருந்தாலும் அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்களும் புத்தி கூர்மையானவர்களும் பரிசுத்தமான மனிதர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு வைக்கோலை கூட அசைக்க மாட்டார்கள், பரிசுத்தமானவர்கள். அவர்கள் ஓய்வு நாளை மீற மாட்டார்கள், அவர்கள் மாமிசம் புசிக்க மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்தமான மனிதர்கள். ஆனால் அவர்களோ அதை காண தவறிவிட்டார்கள். பாருங்கள், அவர்கள் மனிதர்களால் பயிற்சிவிக்கப்பட்டார்கள். தேவன் அவருடைய மனிதர்களுக்கு கரடு முரடான பயிற்சியைத்தான் அளிக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் அந்தவிடமாகத்தான் அந்த யூதர்கள் கருதினார்கள். அந்தவிடமாகத்தான் அவர் தம்மை யூதர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். அது வேறு வார்த்தையிலும்படியா இருக்கிறது என்று எத்தனை பேர்களுக்கு தெரியும்? சரி, இப்பொழுது யூதர்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படியாக அவர் செய்திருப்பாரானால் அது நேற்று யூதர்களோடு இருந்த இயேசுவாகும். இப்பொழுது நீங்கள் கூறலாம், சமாரியர்களும் அவர் வரும்படியாக காத்துக் கொண்டிருந்தார்களே என்று. ஆம், அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் தான். ஆனால் புரஜாஜியார் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, சமாரியர்கள் மட்டும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் முதலாவதாக சமாரியர்களை சந்தித்த போது அவர் சமாரியாவின் வழியாய் போக வேண்டிய அவசியம் உண்டாயிருந்தது. அவர் அங்கே தங்கி அவருடைய சீஷர்களை சுமார் 12 மணி அளவில் ஆகாரம் கொள்ளும்படியாய் அனுப்பிவிட்டார். அவர் அங்கே ஒரு கிணற்றை உட்கார்ந்தார். அங்கே ஒரு ஸ்திரீயானவள் வெளியே புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். இந்த தேசத்தில் ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீயாக, ஒரு வீதி ஸ்திரீயாக இருந்தால் விபச்சாரி என்று உங்களுக்கு தெரியும். ஆக அவள் புறப்பட்டு வெளியே கிணற்றை வந்து தண்ணீர் கொண்டு போகும்படியாக கிணற்றுக்குள்ளாக அவளுடைய வாளியை இறக்கினார். அப்பொழுது ஸ்திரீயே, தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்ற ஒரு சத்தம் கூறுகின்றதை கேட்டாள். அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கே ஒரு நடுத்தர வயது உள்ள யூதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 30 ஏதோ இருந்தது. ஆனால் அவர் 50 வயது உள்ளவர் போன்று காணப்பட்டார் என்று வேதம் கூறுகின்றது. உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கூறினர். அவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று. புரிகின்றதா? அவருடைய வேலையின் காரணமாக ஒருவேளை அவருடைய மனுஷீக சரீரம் ஒருவிதமாக வயதானவர் போன்று காணப்பட்டிருக்கலாம். அவள் சுற்றுமுற்று பார்த்தால் அவர் ஒரு யூதன் என்று அவள் அறிந்திருந்தார். ஐயா, இப்படிப்பட்ட காரியங்களை நீ ஒரு சமாதானத்தில் கேட்பது யூதர்களுக்கு வழக்கமில்லையே, நம்மிடையே ஒருவருக்கொருவர் எந்த சம்பந்தமும் கிடையாதே என்று அவள் சொன்னார். அதற்கு அவர், ஸ்ரீயே, நீ என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தாகத்துக்கு கேட்டிருப்பாய். நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் நீ திரும்ப இங்கே தண்ணீர் கொண்டு போக வர வேண்டி இருக்காது என்றார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவளுடைய ஆவியுடன் தொடர்பு கொண்டு கொண்டிருந்தார். கவனியங்கள், அவர் தம்மைத்தாமே இப்பொழுது சமாயர்களுக்கு அறிவிக்கப் போகிறார். அவள், ஏன் நீங்கள் எருசலேமில் இருக்கிற தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள்? நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறோம் என்றார். அவர் சொன்னார், நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவளா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்றார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவளுடைய ஆவியை பிடித்துக் கொண்டிருந்தார். கொஞ்சம் கழித்து அவளுடைய தொல்லை என்ன என்பதை கண்டறிந்து, அவளுடைய தொல்லை என்னவென்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், 6வது புருஷனோடு ஜீவித்துக் கொண்டிருந்தார். எனவே அவர், ஸ்திரீயே, நீ போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு இங்கே வா என்றார். அதற்கு அவள், எனக்கு புருஷன் இல்லை என்றார். அதற்கு அவர், அது சரியே, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறவனும் உன் புருஷன் அல்ல என்றார். அவள் அப்படியே நிறுத்தி அவரை நோக்கி பார்த்தாள். இப்பொழுது, நீர் ஒரு பெயெல்செபூல் ஐயா, நீர் ஒரு குறி சொல்லுகிறவர் என்றெல்லாம் அவள் கூறவில்லை. ஜெபர்சன்வில் போதகர்களில் பாதி பேர்கள் தேவனை குறித்து அறிந்திருக்கிறதை காட்டிலும் அவள் அதிகமாக அறிந்திருந்தாள். அது சரிதான், ஒரு விபச்சாரியாக இருந்து கொண்டு அதை அறிந்திருந்தார். அவள், ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று கூறினார். கவனியங்கள், தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி என்ற வார்த்தையை பின்னிட்டு தொடர்ந்து பார்த்தால் மோசே கூறியுள்ள அந்த தீர்க்கதரிசிக்கு அது வரும். புரிகின்றதா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போலத்த ஒரு தீர்க்கதரிசி எழும்பு பண்ணுவார். அவள், ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று கூறினார். வேறு எந்த வழியிலும் அவர் அறிந்திருக்க முடியாது என்று அவள் அறிந்திருந்தாள், அறியவே முடியாது. அவள், ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று கூறினார். இங்கே நன்றாய் கவனியுங்கள், சமாரியர்களாகிய நாங்கள் இப்பொழுது யூதர்கள் அல்ல, சமாரியர்கள். மேசியா வரும்போது இந்த காரியங்களை எல்லாம் அவர் எங்களுக்கு அறிவிப்பார் என்று நாங்கள் அறிவோம் என்றார். எந்த விதமானதொரு அடையாளத்தை அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள் பாருங்கள். மேசியாவின் அடையாளம். மேசியா வரும்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார், ஆனால் நீர் யார் என்றார். அதற்கு அவர், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவள் தன் குடத்தை அங்கே வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றார். அப்பொழுது அது மேசியாவின் அடையாளமாக இருந்ததென்றால் இன்றைக்கும் அது மேசியாவின் அடையாளமாகவே இருக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், அந்த அற்புதம் ஒரு புறஜாதியான் முன்பும் ஒரு முறை கூட செய்யப்பட்டதே கிடையாது, அது தவிர்க்கப்பட்டது. புறஜாதியாருக்கு 2000 வருடங்களாக சபை சாஸ்திரம் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுதோ புறஜாதியாரின் காலகட்டம் இங்கே முடிகின்றது. கம்யூனிஸ்டுகளாகிய ருஷியா ஒரு வெடிகுண்டை நம்மை நோக்கி வைத்திருக்கிறது, அது நம்மை அழுத்தும் கூடவிடும். கவலைப்படாதீர்கள், அது வந்து கொண்டிருக்கிறது. நேரம் அன்னவிடமாக கூறுகிறது, உங்களுடைய பெயர் அதன் மேல் எழுதப்பட்டதாய் அது இங்கே இருக்கும். ஒரு நொடிப்பொழுதில் முழு தேசமே தூள் தூளாகிவிடும். அது முற்றிலுமாய் அக்னியால் அழிக்கப்பட்டு போகும். கவனியங்கள் தேவனதை செய்கிறதாயிருக்கிறது. அவர்கள் ஒரு சுதந்திர ஏகாதிபத்தியம், அவர்கள் ஒரு கூட்ட அஞ்ஞானிகள் என்று எனக்கு தெரியும். ஆனால் கடந்து போன காலங்களில் இஸ்ரவேலை ஒழுங்கிற்கு கொண்டு வர தேவன் அஞ்ஞான தேசத்தை எழுப்பவில்லையா? ருஷியாவும் கம்யூனிசமும் இந்த பூமியின் மேல் ஜனங்களை முழுவதுமாக நீக்கி போட கர்த்தருடைய கரத்தில் இசைவாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் உரிமை கோருகிறது. ஆனால் அது சம்பவிப்பதற்கு முன்னாக எடுத்துக் கொள்ளப்படுதல் வருகிறது. அது சம்பவிப்பதற்கு முன்னாக சபையானது வீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அது அவ்வளவு சமீபத்தில் இருக்குமானால் எடுத்துக் கொள்ளப்படுதல் எவ்வளவு சமீபத்தில் இருக்கும்? அதை காட்டிலும் சமீபமாயிருக்கும். ஆகையினால் நான் ஏன் நான் பிரசங்கிக்கின்ற விதமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் அவ்வளவா என்னால் முடிந்த அளவு கடினத்தோடு போராடுகிறேன் என்பதை உங்களுக்கு புரிகின்றதா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உள்ளாக அதை செலுத்தி ஸ்திரீயின் வித்தை வெளியே எடுத்து அதனால் சர்ப்பத்தின் வித்தானது தண்டனையை எடுத்துக் கொள்ளும்படியாய் தேவன் அவரால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அது முற்றிலும் சரியே, அவர் அதைதான் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது இயேசுவானவர் யூதருக்கு முன்பாகவும் சமாரியருக்கு முன்பாகவும் அந்த அடையாளங்களை செய்து தம்மை தாமே அறிவித்து அதே அடையாளங்களைக் கொண்டு நமக்கு அவரை அறிவியாமல் போனால் அவர் அநீதி உள்ளவராயிருப்பார். நாங்கள் மெத்தடிஸ்டுகள், நாங்கள் பாப்டிஸ்டுகள், நாங்கள் கத்தோலிக்கர்கள், நாங்கள் பிரஸ்பிட்டேரியன்கள் என்று கூறும்படியாய் நம்மை அப்படியே விட்டு விடுவாரா? இல்லை ஐயா. ஒரு குளிர்ந்து போன மனசாஸ்திரத்தோடு போகும்படியாய் விட்டு விடுவாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரானால் முதல் முறையாக அவர் செய்தது போலவே அவர் அடையாளங்களோடும் அற்புதங்களோடு வர வேண்டும். நாம் அந்த நாளை வந்து அடைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இங்கே இருக்கிறோம். வேதத்தின்படியாக, ஆவியின்படியாக, விஞ்ஞானத்தின்படியாக எல்லா காரியங்களும் இங்கே அது இருக்கிறது என்று நிரூபிக்கிறது. ஓ ஜனங்கள், புரிந்து கொள்ளும்படியாக அதை அவர்களுக்குள்ளாக அழுத்தி தள்ளுவதற்கான பலம் எனக்கு இருக்கக்கூடாதா என்று விரும்புகிறேன். இங்கே ஜெஃபர்சன்களில் இருக்கின்ற ஜனங்களாகி நீங்கள் என்னுடைய ஜனங்கள். நான் உங்களோடு கூட வளர்க்கப்பட்டேன். நான் உங்களை நேசிக்கிறேன். என்னை ஒரு மத வெறியன் என்று நினைக்காதீர்கள். இந்த முன் அறிவிப்புகள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள் ஜனங்களே? 1937 வருஷத்தின் வெள்ளத்தை திரும்பி பாருங்கள். இங்கே இந்த சபையில் ஜனங்களாகி நீங்கள் அப்பொழுது நகைத்தீர்கள். ஸ்பிரிங் வீதிக்கு மேல் 22 உயரத்திற்கு வெள்ளம் எழும்பும் என்று அது சம்பவிப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் நான் கூறினேன். ஏதாவது காரியம் ஒரு முறையாவது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறி அது சரியாக அப்படியே உண்மையாகவே சம்பவியாமல் போயிருக்கிறதா? அவர் கூறி சம்பவியாமல் போன காரியம் ஏதாவது எப்போதாவது இருந்ததுண்டா? அது சத்தியமாயிருக்கிறது. அது இன்னமும் சத்தியமாகவே இருக்கிறது. அது எப்பொழுதும் சத்தியமாகவே இருக்கிறது. ஜபத்திற்காக 100க்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் கொண்டு வர முடியாது. ஒரு நேரத்தில் நம்மால் முடிந்ததை நாம் ஜபத்தில் கொண்டு வருவோம். பின்னர் தொடர்ந்து அவர்கள் எல்லாருக்கும் இங்கு வரும் வரைக்குமா ஜபிப்போம். இப்பொழுது நான் ஜபிக்க துவங்கப் போகிறேன் என்று நினைக்கிறேன். அவன் அங்கே எங்காவது பின்னால் இருக்கிறானா? அவனை இங்கே வர சொல்லுங்கள். அவன் என்ன அட்டைகளை கொடுத்திருக்கிறான் என்று தெரிய வேண்டும். நீ என்ன ஜப அட்டை கொடுத்திருக்கிறாய்? கியூ எழுத்துட்டு ஜப அட்டைகளா? உங்கள் ஜப அட்டைகளில் கியூ என்ற எழுத்து இருக்கிறதா என்று பாருங்கள். 1 to 100 வரையிலும் சரி. அவர்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொண்டு வர முடியாது. ஆனால் அதில் சிறிதளவை ஒரே நேரத்தில் நம்மால் கொண்டு வர முடியும். ஆனால் எல்லாரும் வருவரைக்குமாய் ஜெபிக்கலாம். அவர்கள் ஒருவருப்பின் ஒருவராக வர நான் விரும்புகிறேன். அவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கும் வரைக்கும் அவர்கள் வரவும். இப்பொழுது பாருங்கள், எல்லாரும் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற எல்லாரும் இதை சிந்தியுங்கள். கூட்டம் முடிய போகின்றது. நான் இந்த சபையை போதகரிடத்தில் ஒப்படைக்கிறேன். பாஸ்டர் நெவில், உங்களை அவரிடத்திலும் அவரை தேவனிடத்திலும் ஒப்படைக்கிறேன். சகோதரர் நெவில் இங்கே இருக்கிறாரா? பின்னால் இருக்கின்ற உங்கள் யாவரையும் நான் அழைப்பேன். நெவில் ஒரு தைரியமுள்ள போர் வீரன். அவரது உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரன், முன்னாள் மெத்தடிஸ்ட் போதகர், ஆஸ்பெரியிலிருந்து வந்த ஒரு மாணவன் என்று நான் நினைக்கிறேன். அவர் எல்லா மத சாஸ்திரிகளாலும் மதசாஸ்திர குருமார் பள்ளியும் பயிற்சி பெற்று அவர்கள் போதிக்கின்றவைகளில் அனுபவம் உள்ளவர். ஆனால் ஒரு நாள் ஏதோ வித்தியாசமானதைத்தான் உடையவனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்குள் வந்து கோட்டை தாண்டினார். அவர் இங்கே ஒரு போதகனாய் இருக்கிறார். ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன், ஒரு உண்மையான போதகர், ஒரு உண்மையான மதசாஸ்திரி. இந்த பட்டணத்து ஜனங்களே, இந்த சமுதாயத்துக்குள் இருக்கிற உங்களுக்கு சபை இல்லாமல் இருந்து உங்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தை கேட்க விரும்பினால் இங்கே வந்து சகோதரன் நெவில் பேசுவதை கேளுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நான் செய்கின்ற அதே காரியத்திற்காக அவரும் நிற்கிறார். முற்றிலுமாக ஒரு உண்மையான தைரியம் உள்ள போர் வீரன். இங்கே இருக்கின்ற நாம் எல்லாரும் சகோதரன் நெவிலை நேசிக்கிறோம். அவர் நம்மோடு இங்க நீண்ட காலமாக இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியாய் இன்றிரவு திரும்பி இங்கே வருவாரானால், அவர் பூமியின் மேல் இருந்தபோது யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் செய்த அதே காரியங்களை புறஜாதியாராகிய உங்களுக்கும் அதே காரியங்களை செய்வார். உங்களில் எத்தனை பேர் நான் அவரை முழு இருதயத்தோடும் விசுவாசித்து அதை சரியாக இங்கேயே ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவீர்கள்? நீங்கள் எந்த சபையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அக்கறை இல்லை. மெத்தடிஸ்ட் சபைக்கு போவதை நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? இல்லை ஐயா. பேப்டிஸ்ட் சபைக்கு? இல்லை ஐயா. நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போங்கள். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு சபைகளிலும் தேவன் அவருக்கு பிள்ளைகளை உடையவராயிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு இருக்கிறார்கள். ஒரு கால் நீங்கள் அவர்களில் ஒருவராயிருக்கலாம். நீங்கள் பிரணாம் ஜெபகுடாரத்தில் ஒரு அங்கத்தினராய் இருப்பவர்களை போன்றே உங்களையும் நேசிக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் அதில் ஒரு புள்ளி கூட வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. எல்லா இடத்திலும் உள்ள என்னுடைய ஊழியத்தின் மூலமாக நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள்.